கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் சகோதரர்களாக இந்த மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை இரக்கம் நம் பேரில் இருப்பது நிமித்தமாக இந்த 12வது ஆவிக்குரிய மாநாட்டினுடைய 2வது நாளினுடைய இறுதி பாகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய மென்மையான சத்தியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். விசேஷமாக இந்த மாலை பொழுதில் காலை முதல் இதுவரைக்கும் பார்த்த பாடங்கள் படி இல்லாத படிக்கு இது விசேஷமான ஒரு பேனல் டிஸ்கஷன், ஒரு குழு ஆய்வு. இந்த குழு ஆய்வில் நம்ம அனுபவம் சில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த கன்வென்ஷன்ல ஒரு தலைப்பின் கீழே நம்ம எடுத்துட்டு அதை சகோதரர்களாக பல்வேறு கோணங்களில் அதனுடைய ஆழமான சத்தியங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். தேவன் நமக்கு அநேக உதவிகளை ஒவ்வொரு பேனல் டிஸ்கஷன்லையும் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அதற்காக கூட நம்ம தேவனுக்கு நாம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாளிலே சகோதர சகோதரிகள், எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை, ஆனாலும் உங்களுடைய முழு மனதையும் இங்கு செலுத்துகின்ற பொழுது உன்னிப்பாக இந்த சத்தியங்களை நம்ம தியானம் செய்கின்ற பொழுது அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை. சோ இப்ப நம்ம முன்னாடி சகோதரர்களாக நாங்கள் 4 பேர் இணைந்திருக்கிறோம். தேவன் கிருபையில சகோதரர்களுக்கு அந்த வாய்ப்புல இந்த சகோதரர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா அவர்களுடைய சத்தியம் உங்களுக்கு கண்டிப்பா இவர்கள் யார் என்பதை தெரிவிக்கும். சோ இன்றைய நாளில 3 சகோதரர்களாக நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு கேள்வி, அந்த கேள்வியை எடுத்து தியானம் செய்கின்ற பொழுது அந்த 3 கோணங்கள்லையும் சகோதரர் ஒரு விதமாகவும் சகோதரர் இன்னொரு விதமாகவும் இப்படி 3 விதமான கருத்துக்கள் அங்க வந்தாலும் கூட, பட் அது ஒரே கருத்தை அது விளக்கக்கூடியதாக அங்க இருக்கும். அப்போ எதற்காக இப்படி நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு செய்தியை இல்ல ஒரு சத்தியத்தை அந்த ஏற்றகால சத்தியங்களுடைய இன்டெப்த், அந்த ஆழமான செய்திக்குள்ளாக ஒவ்வொருடைய கருத்தும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்ம சகோதரர்களாக சகோதரர்கள் மத்தியில் கலந்து ஆலோசனை செய்து இந்த ஒரு குழு ஆய்வில் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ மீண்டும் உங்க மத்தியில் நம்ம ஞாபகப்படுத்துறது என்னன்னா, இந்த 12வது ஆவிக்குரிய மாநாட்டில் 2 நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாடத்தினுடைய தலைப்பு நம்முடைய கர்த்தர் இயேசு பேசின ஒரு வார்த்தையின் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு குழு ஆய்வை நம்ம மேற்கொள்ள போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம ஆதாரமா எடுத்துட்டு தான் இன்னைக்கு நம்ம தியானம் செய்ய போறோம். அதுக்கு டாபிக் நம்ம சொல்லிட்டோம்னா, தலைப்பு நம்ம சொல்லிட்டோம்னா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த ஒரு டாபிக் நம்ம ஏன் எடுத்துட்டோம், ஏன்னா நேற்றைய தினத்தில் கூட பேனல் டிஸ்கஷன் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்ததை நம்ம உணர்ந்திருப்போம் கண்டிப்பா. ஆனா நேற்று நம்முடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் கண்டிப்பா. ஏன் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்னா, அது நடைமுறை வாழ்க்கை அன்றன்றைய தினத்தில் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கர்த்தர் இயேசு பேசின வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக அங்க பேசியிருந்தாலும் பதிவு பண்ணப்பட்டிருந்தாலும் அது இன்னைக்கும் நம்ம பேசக்கூடிய விதத்தில் அந்த வார்த்தை முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்ப காலங்கள் இல்ல, நம்ம இறுதி நாட்கள்ல இருக்கிறோம். அப்ப இறுதி நாட்கள் இருக்கின்றப்போ நம்முடைய பார்வை நம்முடைய சத்தியத்தின் பேர்ல எந்த விதத்தில் இருக்கணும் அப்படின்னா, இனி வரும் நாட்களில் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நோக்கி நம்முடைய மனதை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள்ள தேவன் நம்மை அனுமதிக்கின்ற பொழுது அது என்ன விதமான மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரும் அப்படின்ற விஷயங்களை கூட இன்னைக்கு கலந்தாய்வுல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு தெரியும் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளை அங்க பேசியிருக்கிறார் அப்படின்னா, இதைத் தொடர்ந்து அவருடைய அப்போஸ்தலர்களும் இந்த வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க பேசுறப்போ அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் அந்த வசனத்தை கவனித்து இருப்பது அது நலமாயிருக்கும். சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு கடைசி கால பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பின் சத்தியத்தை அது கொண்டு வரும். சோ அதற்காகத்தான் சகோதரர்களாக இணைந்து இப்போ இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன்னா அங்கே பேதுருனுடைய வார்த்தை பார்க்கிறோம், அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் சொல்லிட்டா கண்டிப்பா இந்த பேனல் டிஸ்கஷனுடைய முடிவில் இந்த ஒரு டாபிக் நம்ம ஏன் எடுத்துட்டு சகோதரர்களாக நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம் விஷயங்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையா இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பு இல்லைங்களா, நம்முடைய ஒவ்வொருவருடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம இந்த ஒரு ஓட்டத்தில் இந்த ஒரு பாதையில நம்ம சென்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில நம்முடைய ரட்சிப்பு மிக சமீபமாக இருப்பதை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கே உரித்தான காலப்பகுதிக்குள்ள நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்கிறத எல்லா சூழல்கள் இருந்தும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ அந்த காலப்பகுதியில் தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும், ஏன்னா இன்னும் எதிர்வரும் நாட்களில் நம்ம சந்திக்க வேண்டிய நம்ம அனுபவத்தில் வரக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்முடைய மனநிலை எப்படி பக்குவத்துப்படுத்திக்கணும், என்ன மாதிரி சூழலுக்குள்ள நம்ம போக போறோம், சோ இது எல்லாமே நம்முடைய மனசுல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா எதிர்வரும் நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய விஷயங்களை தேவனுடைய பிள்ளைகள் ஓரளவேனும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சொல்ற. முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஓரளவேனும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்முடைய செகண்ட் வால்யூம்ல இந்த ஒரு பாயிண்ட் அங்க நம்முடைய மூத்த சகோதரர் அங்க தர்றதை நம்ம பார்க்கிறோம். சோ ஏன்னா சொல்றாரு தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இது எல்லாமே வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகள் எதிர்வரும் நாட்கள்ல செய்யக்கூடிய வேலை. சோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த குழு ஆய்வில் எடுத்துக்கொண்டுபட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்புக்கு முக்கியமான சில காரணங்களை நம்ம உங்க முன்னாடி வச்சிட்டோம் இல்லைங்களா. இந்த ஒரு காரணங்கள் நம்ம முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் சோ கண்டிப்பா இவ்வளவு நேரம் நான் வந்துட்டு சகோதர சகோதரிகளாக நான் உங்களை பார்த்து நான் பேசிட்டேன். இனி உங்ககிட்ட நம்ம அதிகமா பேசுறது இல்லைங்களா. இனி நம்ம பக்கத்துல நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமையான சகோதரர்கள் கிட்ட நம்முடைய கேள்வியை நம்முடைய பார்வையை நம்ம திருப்பலாம். அப்போ நம்முடைய மூன்று சகோதரர்களும் தரக்கூடிய அந்த ஏற்றகால சத்தியங்கள் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், அது கண்டிப்பா அது நலமானதாய் கூட நம்ம இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயத்துல இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா உணர்ந்திருப்போம் இல்லைங்களா. கண்டிப்பா அந்த முக்கியத்துவம் நம்ம உணர்ந்திருப்போம். ஆனா இப்ப இந்த முக்கியத்துவம் உணர்ந்த பிற்பாடு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா எதிர்வரும் நாட்கள்ல நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களை சகோதரர்களாக இணைந்து ஒரு ஆறு கேள்விகள் என்ன பண்ணிருக்கோம்னா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஆறு கேள்விகளும் நம்ம தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. அது ஒவ்வொரு சகோதரர்களுடைய கருத்தும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஆறு குவஸ்டியனும் நம்ம பார்த்து முடிக்கிறப்போ நம்ம எந்த விதமான ஒரு காலப்பகுதியில நம்ம எதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம் அருமையான சகோதர சகோதரிகளே. சோ இப்பொழுது நம்முடைய முதல் கேள்விக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த கேள்விகள் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய பேனலிஸ்ட் பிரதர் பிரபாகர், பிரதர் ஜானி, பிரதர் குர்சினோ இவர்கள் மத்தியில் நம்முடைய கேள்விகள் இருக்கும். இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவு செய்வதற்கு அவர்களும் தயாராக இருக்காங்க. சோ இப்ப நம்முடைய முதல் கேள்விகளுக்குள்ளா நம்ம கடந்து செல்லலாம். சோ இந்த முதல் கேள்வி நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலத்தில் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் எது? நம்முடைய கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்தில் மற்றும் அவருடைய பாத அங்கங்களினுடைய விஷயத்திலும் இதனுடைய நிறைவேறுதல்கள் எப்படி இருக்கும்? சோ இதுதான் நம்முடைய பேனல் டிஸ்கஷனுடைய முதல் க்வெஸ்சன். இதை நம்முடைய ஆங்கிலத்தில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னம்னா, இங்கிலீஷில் நம்ம சொல்லிட்டோம்னா, வாட் இஸ் தட் நைட் வென் நோ மேன் கேன் வோர்க் இன் தி எண்ட் ஆஃப் த காஸ்பல் ஏஜ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லார்ட் ஜீசஸ் அவர் ஹெட் அண்ட் அஸ் த ஃபிட் கிளாஸ். சோ இப்ப இந்த ஒரு கேள்வியை நம்ம எடுத்துட்டு, அதாவது அந்த கேள்வியில வரக்கூடிய முதல் பகுதி, இந்த சுவிசேஷ யுகத்தில் முடிவில் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது என்ன? சோ இந்த கேள்வியை நம்முடைய அருமை சகோதரர் பிரபாகர் அவர்களிடம் இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம்.
தேங்க்யூ பிரதர். முதலாவது அருமையான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கப்பட்ட கேள்வி, இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் வர இருக்கிற அந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது என்ன? அது நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் எப்படி நிறைவேறிச்சு, மற்றும் அவருடைய பாத அங்கங்களாகிய நம்ம மீது அது எப்படி நிறைவேறும் என்பது. இந்த கேள்விக்கான ஆதார வசனத்தில் இருந்த அந்த பதில் சொல்லுவது சுலபமா இருக்கும். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னுடைய பிதாவினுடைய கிரியைகளை நான் செய்கிறேன், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்ப இந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் வருது. அது என்ன என்று சொல்லும் போது, முதல்ல இங்க கிரியை இருக்குது, அந்த கிரியைய யாருமே அந்த காலத்தில் செய்ய முடியாது. இது அந்த காலத்துக்கான அடையாளம். என்ன கிரியை இது? இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் அவருடைய பரிசுத்தவான்கள் செய்யும்படி அனுமதித்திருக்கிற காரியங்கள், தேவனுடைய காரியங்கள், இதை யார் செய்ய முடியாது? இது வரைக்கும் யார் அதை செய்துட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் செய்ய முடியாது. அதாவது தேவனுடைய வேலையை அவருடைய உண்மையான ஜனங்கள், பரிசுத்தவான்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து வல்லமையா செய்து கொண்டு வராங்க. இந்த சத்தியம், இந்த சத்தியத்திற்கு ஏறெடுக்க வேண்டிய சாட்சியின் ஊழியம், அந்த ஊழியத்தில் சம்பாதிச்சிட்ட உடன் பரிசுத்தவான்களுக்கு அடுத்த உன்னதமான பக்தி விருத்திக்கேதுவான ஊழியங்கள், இந்த ஊழியங்கள் தான் அந்த கிரியை. அந்த கிரியைக்கு இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய அனுமதி இருக்குது, எந்தவித தங்கு தடை கிடையாது. அதை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் உற்சாகமாக அங்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் வர இருக்கிற அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்கிற காலம், இப்பொழுது தேவனுடைய பரிசுத்தவான்களாக அவருடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறது போல, அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்மால் அவர் நம்ம மீது நியமித்திருக்கிற அந்த வேலைகளை இப்பொழுது நாம் எந்த அளவுக்கு உற்சாகமா முழு பலத்தோட தங்கு தடை இல்லாம செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி செய்யவே முடியாத காலம். இதுதான் சுருக்கமா சொன்னா அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். பிரதர் ரசல் அவர்களுடைய வார்த்தையில சொன்னா, இட் இஸ் எ மச் டார்க்கர் டைம் In comparison with present called day. பகல் என்று சொல்லுகிற தற்போதைய காலத்தை பார்க்கிலும் அது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலமாக இருக்கும். ரொம்ப முக்கியமா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சம்பந்தப்பட்டு, கண்டிப்பா இந்த காலம் ஒருவேளை இந்த கிரியை செய்யக்கூடாத காலத்தில் ஒரு பொதுவான நம்பிக்கைகள் ஏற்றப்பட்டிருக்கும். அதாவது இந்த மத அமைப்புகள்,
அந்த பொதுவான நம்பிக்கை
மத ரீதியா விசுவாசம் அடிப்படையில் ஒரு பொதுவான விசுவாசம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மத அமைப்புகள் மற்றும் அரசியல் அமைப்புகளுடைய கூட்டு முயற்சியில அந்த பொதுவான மத ரீதியான நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கைகள் சட்ட ரீதியாகவே அது குற்றம் என்கிற ரீதியில அந்த சூழல் உருவாகி இருக்கும். சோ அதை ஒருவேளை யாராவது செய்வதற்கு முயற்சிப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எல்லா விதமான தடைகள் எல்லா விதமான தண்டனைகள் கூட அப்போது இருக்கலாம். இந்த காலம் ஸ்கிரிப்சுரலா வசனத்துல நாம போய் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்துல வசனங்கள் 11-17 வசனங்கள் வரைக்கும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்த ராக்காலம் உண்டாகும், அந்த ராக்காலத்துல என்னென்னலாம் நடக்கும், சுருக்கமா சொன்னா அந்த மிருகம், மிருகத்தின் சுரூபம், அந்த மிருகத்தின் சுரூபத்துக்கு ஆவியை தந்துட்ட ரெண்டு கொம்பு ஆடு போன்று இருக்கக்கூடிய மிருகம், இவர்களுடைய கூட்டு முயற்சியில இந்த மிருகத்தின் சுரூபத்துக்கு ஒரு அருமையான வல்லமை அங்க கொடுக்கப்படும். அந்த வல்லமைய மிருகத்தின் சுரூபம் பெற்றுக்கொண்ட பின்பு எவ்விதமான சூழல் இந்த பூமியில இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனங்கள் 15-17 வரைக்கும் அந்த காலம் ரொம்ப எக்ஸாக்டா ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்கலம். சகோதரிகள் யாராவது அது வாசித்தால் உதவியா இருக்கும்.
மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளில் ஆவது நெற்றிகளில் ஆவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தை ஆவது அதன் நாமத்தை லெக்கத்தை ஆவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது.
ஆமா, சோ ஒருவனும் கொல்லவும் விற்கவும் முடியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் மார்க்கெட் ஆவிக்குரிய ரீதியில எவ்விதமான வேலைகளை செய்யவும் முடியாது பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்கிற சூழல் இந்த அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கிற அமைப்புகள் மூலமாக இந்த பூமியில ரொம்ப முக்கியமா அந்த பாதங்கங்கள் மீது வரும். இது ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்கலம். இன் த சென்ஸ் பரிசுத்தவான்கள் மாத்திரமே இந்த வேலையை செய்ய முடியாது, மற்ற எல்லாரும் எப்போதும் போல ரொம்ப வல்லமையா வேலையை செய்துட்டு தான் இருப்பாங்க.
அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருப்பாங்க
கண்டிப்பா. அவர்கள் உற்சாகமா பழைய படிக்கு இன்னும் ஒரு முழு பலத்தோட வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஆனா குறிப்பா சொல்லப்பட்டிருக்குது இந்த பரிசுத்தவான்கள் பாதங்கங்கள் அவர்கள் மாத்திரம் கிரியேட் செய்யக்கூடாத அந்த ராக்காலம் இருக்கும். மேபி இது பிரதர் ரசல் அவர்கள் 3rd volume சொல்லும் போது அந்த கால பகுதியில த ஒர்க் வில் பி கட் ஷார்ட், சுவிசேஷ ஊழியம் பரிசுத்தமாக அடுத்த ஊழியங்கள் எல்லாம் கட் ஆயிடும், கிராஜுவலி அட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கம்ப்ளீட்லி அண்ட் ஃபைனலி. இவ்விதமாக அந்த கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் அங்க வரும் என்று சொல்லலாம். சோ இப்படி நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ.
ஓகே, அப்போ சகோதரனுடைய கருத்துக்களின் படி அந்த கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைய தினத்தில அந்த உற்சாகமா செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய எந்த விதமான பணிகளும் செய்வதற்கு முழுமையான ஒரு தடைகள் வரக்கூடிய கால பகுதிகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சகோதரர் அநேக தேவ வார்த்தைகள் மூத்த சகோதரனுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனா இப்ப நம்ம அந்த கேள்வியினுடைய இரண்டாவது பகுதி இருக்கு. இது கர்த்தர் இயேசுவினுடைய நாட்கள்ல, ஏன்னா நம்முடைய கர்த்தர் இயேசு நமக்கு தலையாக இருக்கிறார், இன்னைக்கு அவருடைய பாத அங்கங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள் நம்ம மேல வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நிறைவேறும்ன்றத நம்முடைய அருமை சகோதரர் குருசினோ அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்வார்.
நன்றி சகோதரர். முதல் நான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பெரிய ஆசீர்வாதம் இந்த ஒரு ஆவிக்குரியான விருந்துக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கூட நீங்க குத்துறதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இதில் மிகவும் முக்கியமான தியானம் புது சிருஷ்டிகளுக்கு இன்னும் விசேஷமா சொல்லி போனாக்கா பாத அங்க பரிசுத்துவான்கள். ஏன்னா நம்ம மத்தியில அந்த பாத அங்க வகுப்பார் யார் யார் இருக்கிறாங்கன்னா இது வந்து அவங்களுக்காக ரொம்ப அவசியமான பரிசுத்தமாக்கப்படுறது சத்தியம். சோ இந்த தீர்க்க தரிசனமான வசனம் நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி, இது வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பேசினார். அவர் பேசும்போது அவர் ஏன் பேசணும் இந்த விஷயம், ஏதோ சுவிசேஷ யுகத்துடைய முடிவுல சபைக்கு சம்பவிக்க போகிறதுனா, ஏன் அவர் சொல்றார் நான் செய்யணும் கிரியை எனக்கு இந்த ராத்திரி வருதுன்னா, அது என்ன அர்த்தம்னா, இது வந்து ரெண்டு ஃபுல்ஃபில்மெண்ட் நடந்துச்சு. ஒரு தலைக்கு, இன்னொன்னு சரீரத்துக்கு. கடைசியில பிரதர் ஜான் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்தார், ஏ டு ஜெட். ஆக்சுவலி அது ஹெட் டு ஹீல். ஹெட் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி ஹீலுக்கு நடக்க போகுது. அப்படி பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த ராத்திரி ஆரம்பிச்சு அவருக்கு லிட்ரலா எப்படின்னா கெட்சமனே ஜபம் முடிச்ச பின்பு அவருக்கு ஆரம்பிச்சு இந்த ராத்திரி. அப்புறமா நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ராத்திரி என்ன இன்ச்சனா கேட்டாக்கா, அவரே ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவருடைய 3.5 வருஷம் ஊழியம் செய்யற வரைக்கும் தீமை அந்தக்காரத்தின் சக்திகள் முயற்சி பண்ணிட்டாங்க அந்த வேலை நிப்பாட்டுறதுக்கு, அவரே கொல்றதுக்கு. ஆனாலும் திவ்ய அனுமதி அவங்ககிட்ட இல்லை. ஆனா தேவனுடைய திட்டத்துல திவ்ய அனுமதி தேவன் தருவார் எப்பனா, முடிவுல. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற ஊழியத்தின் முடிவுல அவருக்கே தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி அனுமதி தேவன் தருவார். அது விஷயம் வந்து அவர் லூக்கால 22:38 சொல்றாரு.
அதற்கு அவர்கள், ஆண்டவரே இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்று. ஆஹா,
லூக்கா 22:53 மன்னிச்சிடுங்க.
நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமோ இருக்கிறது என்றார்.
சோ இங்க நம்ம பாக்குறோம் அந்த வசனம் ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்றாரு, ராத்திரிக்கு என்ன அர்த்தம், அந்தகாரம், டார்க்னஸ். அதிகமா டார்க்னஸ், வெளிச்சம் கம்மி. டார்க்னஸ் ஓவர் கம் த லைட். அதாவது வந்து எப்போ டார்க்னஸ் மேல் கொண்டது
வெளிச்சத்தை,
அந்த வகையில இது வந்து அந்த அர்த்தத்துல தான் இந்த விஷயம் நம்ம பாக்குறோம். எனக்கு இது கர்த்தருக்கு அப்படி நடந்துச்சு கெத்செமனேக்கு பின்பு. இன்னொன்னு விஷயம், இந்த வேர்டு ராத்திரி வேர்டு வந்து, அது ஆக்சுவலி நீங்க கங்கார்டன்ஸ்ல பார்த்தா அது வேர்டு வந்து நுக்ஸ். நுக்ஸ் வந்து மிட் நைட், மதிய ராத்திரி கூட குறிக்கிறது. சோ அந்த மதிய ராத்திரி சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய இருக்கிற அனுபவங்கள் ஆரம்பிச்சு மதிய ராத்திரி தான். அவர் கெத்செமனி தோட்டத்தில் போயிட்டு ஜபம் பண்ணி மதிய ராத்திரியில இந்த விஷயம் ஆரம்பிச்சு அவருக்காக. சோ இது விஷயம் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நேரடியா நடந்துச்சு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஏதோ நேரடியா நடந்துச்சு, அதுல இருந்து நம்ம சம்பவங்கள் பார்த்தாக்கா நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம மேல நடுக்கு போவோம். சோ இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஏதோ நடந்துச்சு நம்ம இங்க பாக்குறோம். சரீரம் பத்தி பேசணுமா இல்லாட்டி அது
சரீரம் பத்தி கூட நீங்க பேசலாம்.
சரி, சரீரம் பத்தி பார்க்கும்போது சரீரம்க்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்.
ஏன்னா சரீரம் ரொம்ப முக்கியம்,
ரொம்ப முக்கியம் கண்டிப்பா. இப்ப சரீரத்துக்கு ஒரு ராத்திரி மாத்திரம் இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இவ்வளவு நாளா வந்து பிரதர் ரசல் கூட எழுதும் போது ஒரு ராத்திரி வருது இப்படி எல்லாம் பிரதர் பிரபாகர் வந்து எல்லாம் அந்த விஷயங்கள் அந்த வால்யூம்ஸ் வந்து சொல்லிட்டு. ஆனா சரீரத்துக்கு கூட ஒரு மதிய ராத்திரி வருது. அந்த மதிய ராத்திரி ரொம்ப முக்கியம் நமக்கு. அது விஷயம் நம்ம யாத்திரை ஆகமத்தில் படிக்கிறோம். அதே விஷயம் நம்ம புத்தியுள்ள புத்தி இல்லாத கணிக்கையுடைய ஓமையுடைய அர்த்தத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த மதிய ராத்திரியில ஒரு சம்பவம் நடக்கும். இதோ மனவாளன் புத்தியுள்ள புத்தி இல்லாத கணிக்கை மத்தியில அவங்களை நிதிரை அடைந்த நிலையிலிருந்து ஏஞ்சிடுவாங்க. சோ அந்த மதிய ராத்திரி என்னன்னா நம்ம பார்க்கிறோம்னா, அந்த 10வது வாதை எகிப்துல தேவன் கொண்டு வரும்போது தலைச்சன் பிள்ளைகள் அனைத்தும் சங்காரிக்கும் போது அது வந்து மதிய ராத்திரி நமக்கு. ஆனா இது எப்படி சம்பவிக்கும் கேட்டனா, அது கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அது எப்படி அது நம்ம கண்டுபிடிக்கும் அந்த விஷயம்.
சரி பாப்போம், அதற்குரிய சமயம் கூட தேவன் நமக்கு கண்டிப்பா அங்க கொடுப்பார். சோ இப்ப இந்த ஒரு பகுதியை நம்முடைய சகோதரர் ஜானி அவர்கள் அவருடைய கோணத்தில், அவருடைய கோணம் என்ன, அவர் படித்த விஷயங்கள் இருந்து நமக்கு அங்கே.
தேங்க்யூ, நன்றி பிரதா. பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாக நாம் இந்த ஆராய்ச்சியை நாம் அனைவரும் ஈடுபட்டிருக்கோம். அன்பானவர்களே, விசேஷமாக நம்முடைய இந்த ரா காலத்தை பற்றிய அநேக காரியங்களை நம்முடைய இரண்டு சகோதரர்களும் அருமையா பகிர்ந்துகிட்டாங்க. இது குறித்த இன்னொரு கோணத்துல மத்தேயு நற்செய்தி நூல் 20 ஒரு மிக முக்கியமான உவமையை நம்முடைய கர்த்தர் பகிர்ந்து கொண்டார். மத்தேயு 20 6 நம்ம வாசிக்கலாம்.
சகோதரி,
11 அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான்.
இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைமை இங்கே சுட்டி காண்பிக்கப்படுறத நம்ம கவனிக்கணும். இதை நம்ம மிகச்சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் நம்ம வாசிச்சோம்னா, மேத்யூ 20:6 சும்மா நிற்கிறது என்பதை பற்றி இங்க ஒரு வார்த்தை, அதுவும் 11 மணி வேலையின் வேலைக்காரர்களை, அப்ப 11th hour லேபரர்ஸ். விசேஷமா நம்ம பார்த்தோம்னா இது பாத அங்க வகுப்பினருக்கு உரிய ஒரு அடையாளமான ஒரு காட்சி. இங்கே சும்மா நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி சகோதரர் ரசல் அவர்கள் அவருடைய ரீப்ரின்ஸ்ல 4303 5 எழுதும் போது மிக முக்கியமான ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அதாவது ஸ்டாண்டிங் ஐடில்னஸ், அமைதியாக காத்திருத்தல், அது குறித்த விளக்கம் அவர் கொடுக்கும்போது, இந்த பாத அங்க வகுப்பினர் ஒரு ராக்காலத்தின் தொடர்ச்சியிலே, அந்த ராக்காலமானது துவங்கும் போது கிராஜுவலாக படிப்படியாக தொடங்கியிருக்கிறது, பிற்பாடு அந்த ராக்கால மிக அதிகமாக வளர்ச்சி அடையும் போது சத்தியத்திற்குரிய எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாதபடிக்கு அமைதியுடன் பொறுமையுடன் தேவ சித்தம் அவர்களை எவ்விதமாக வழிநடத்துகிறதோ அதற்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக அவர் சொல்றார், வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் த வின்யார்ட். அன்பானவர்களே, அப்போ அந்த திராட்சை தோட்டத்திற்குள் பிரவேசிக்கும் மனநிலைமையோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் ஒரு தன்மை, அதை குறித்து அவர் சொல்லும்போது தகுதி நிலைமை என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த ஒரு தகுதி நிலைமையோடு அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை அங்க தெளிவாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே பாத அங்க வகுப்பினருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிரகாரமாக அவர்களது பலியின் ஜீவியம் தேவனே நிறைவேற்றுவதற்கு அந்த ராக்காலத்தின் விசேஷித்த அனுமதியை கொடுத்திருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்.
அப்போ இந்த ஒரு ராக்காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கிரியையும் செய்து முடிப்பதற்கு தேவன் விசேஷமான ஒரு தருணத்தை அங்கு கொடுத்திருக்கிறதாக நம்முடைய சகோதரர் தன்னுடைய கருத்தை அங்கு பதிவு பண்றார். இந்த சுவிசேஷகத்தினுடைய இறுதி பாகத்தில் இருக்கக்கூடிய ராக்காலம், இது கர்த்தர் இயேசுவுக்கு எவ்விதத்தில் இருந்தது, அவருடைய ஃபீட் மெம்பர்ஸ் இல்ல அவருடைய சரீரமான ஜனங்களுக்கு எந்த விதத்தில் இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம இந்த பகுதியை நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய ராக்காலம் பற்றின விஷயத்தில் நம்ம பார்க்கிறப்போ சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த ஒரு கேள்வியை நம்ம முடிப்போம். கர்த்தர் இயேசுவினுடைய ராக்காலம் சமீபமாக இருக்கு அப்படின்றது அவருடைய வாழ்க்கையில நன்கு உணர்ந்தவராக இருந்தார். நன்கு உணர்ந்தவராக இருந்தது நிமித்தமாக தெரியும் அவருக்கு, இன்னும் சில நாட்கள்ல, சில மணித்துளிகள்ல, சில நாட்கள்ல நம்முடைய ஜீவியம் நிறைவேற போகுது. அப்ப அவர் எந்த விதமான ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார், இது நம்ம பார்க்கணும். அப்ப அவர்கிட்ட இருந்த வைராக்கியம் அந்த ராக்காலத்துக்கு முன்பாக ஒரு அருமையான வேலையை அங்க செஞ்சு முடிச்சார். அவருடைய நாட்கள்ல அந்த ராக்காலம் வந்துச்சு, அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழலுக்குள்ள அவர் எடுத்துட்டு போச்சு. சோ இன்னைக்கு தேவனுடைய சபை ஜனங்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா நமக்கு முன்பாகவும் அந்த ராக்காலம் இருக்கு. அந்த ராக்காலம் கிட்ட இருக்குன்னு நம்ம உணர்றோம். சோ நம்முடைய வைராக்கியம் பார்க்கும், ஏன்னா கர்த்தர் இயேசு அவருடைய ராக்காலத்தை உணர்ந்தவராக அந்த வைராக்கியத்தோடு தன்னுடைய பலியின் வாழ்க்கையை, பிதாவினுடைய சித்தத்தை அங்கு செய்து முடிச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பாத அங்கங்களாக நம்ம இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா அந்த நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான விதத்தில் தேவனுடைய சித்தம் செய்து முடிப்பது அவருடைய பாத அங்கங்கள் ஆவதற்கு உண்டான தகுதியை நமக்கு தரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. சோ இப்போ இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு கேள்வியினுடைய முக்கியத்துவம் கண்டிப்பா நம்ம உணர்ந்திருக்கிறோம். இதை நம்ம பிராக்டிக்கலா கூட சில விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய மூத்த சகோதரர் இருக்கார், குருசின்னவர் இருக்கிறார், அவர் தன்னுடைய அனுபவம் கூட சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா அவருடைய இருந்த அவர் கூட இருந்த நாட்கள்ல நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் கொஞ்சம் நம்ம பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்புறோம். ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல நம்ம சொல்றது 2000ல் நாம் செய்து கொண்ட அந்த அறுவடையினுடைய வேலைகள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய கிராஜுவல் குரோத், படிப்படியா படிப்படியா நம்ம வளர்ந்து வர்றப்போ அப்ப நம்முடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகம் நம்மளுக்கு முன்னாடி பறந்து விரிஞ்சிருக்கு. தேவனுடைய சத்தியங்களை சொல்வதற்கு எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாத ஒரு காலங்கள் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய 2013 இருக்கிறோம். அந்த ராக்காலத்தினுடைய கிட்டக்கிட்ட நம்ம நெருங்கி வரக்கூடிய காலப்பகுதிகளில் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு ஆரம்பத்தில் சகோதரர்கள் சொன்ன கருத்துக்கள் நம்ம வைக்கிறோம். நம்முடைய வேலைகள் செய்வதற்கு அநேக தடைகள் அங்கு இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய காலங்கள்ல நம்முடைய அறுவடையினுடைய வேலைகள்ல செய்யறது 2000 செஞ்ச மாதிரி நம்ம பண்ண முடியறது இல்ல. இன்னைக்கு எவ்வளவோ விதமான எதிர்ப்புகளை நேரடியா வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய சென்னை அறுவடையில வாங்கிட்ட அனுபவம் தான் நம்ம சொல்றோம். அது கூட ஒரு தனிப்பட்ட மனுஷர்கள் கிட்ட இருந்து வாங்கின அனுபவமே நம்மளுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, எதிர்வரும் நாட்கள்ல அரசியலும் மதமும் கலந்து அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பா இருக்கு. அந்த காலப்பகுதிகளில் நாம் என்ன விதமான வேலைகள் நம்ம செய்ய போறோம் யோசிக்கணும் சரிங்களா. அப்ப நம்ம இந்த ஒரு கொஸ்டின் நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, throw light on the main players in that night. அதாவது அந்த ராக்காலம் அங்க வருது அப்படின்னா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படின்னா, அதை கொண்டு வருவதற்கு என்பதே என்றே சில முக்கியமான கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. அந்த ராக்காலம் வருது அப்படின்னா அதை கொண்டு வருவதற்கு சில கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. அந்த கதாபாத்திரங்கள் மூணு காரணிகள் நம்முடைய 4th volume பேசுவார் இல்லைங்களா. அந்த மூன்று காரணிகள் நம்ம பத்தி பார்க்கிறப்போ, அதாவது டிராகன், பீஸ்ட் அண்ட் இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகம், வலுசர்ப்பம், மிருகத்தினுடைய சொரூபம். சோ இவைகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அந்த ராக்காலத்தில் செயல்படக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கேள்விக்கு நம்முடைய சகோதரர் ஜானி அவர்கள் பதில் சொன்னார்.
விசேஷமா இந்த கேள்வி, ராக்காலத்தில் மிருகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்விதத்தில் அதனுடைய கிரியைகளை அது வெளிப்படுத்தும் என்பதிலிருந்து நாம் பதிலில் நாம் செல்வது நலமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 16 13 மிக முக்கியமான சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மிருகம் மற்றும் வலுசிறப்பம், மிருகத்தின் சொரூபம், இவர்களுடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கும்போது மிக விசித்திரமான, அதாவது பெக்கூலியரா மிக முக்கியமான கிரியைகளை அந்த மூன்று விதமான அமைப்புகளும் செய்ய காத்திருக்கிறது. அதற்கே உரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நாம் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்ல நாம் பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம்.
அதுக்கு பின்னாடி கேள்விகள் கண்டிப்பா இருக்கு.
சரி, மிருகம்
மிருகம் அதனுடைய விளக்கங்கள் ஏதாவது நீங்க சொல்ல முடியுங்களா? பீஸ்ட், டிராகன், இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்.
மிருகத்தை குறித்து நாம பார்த்தோம்னா, அதாவது பேப்பல் சிஸ்டம், அந்த பேப்பல் சிஸ்டத்தினுடைய
போப்பு மார்க்கத்தினுடைய
மிக முக்கியமான செயல்பாடுகள். இப்ப புதிதாக போப் வந்திருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஒரு மோட்டிவ், அவருடைய எய்ம் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே டிசிஷன், அதாவது முடிவெடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அவர்கள் வந்து ஒட்டுமொத்த ஐரோப்பிய அரசாங்கங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரணும்.
ஜானி, இதனுடைய அப்டேட்னுடைய விஷயங்களை நம்ம ஐந்தாவது கேள்வியில நம்ம கண்டிப்பா இதை பத்தி நம்ம தியானிக்கலாம். பிரதர் குஷினோ, சோ இந்த ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில்.
பிரதர் பிரபா ஏதோ பேச விரும்புறாரா முன்னாடி?
பிரபா வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா.
தேங்க்யூ பிரதர். அதாவது இந்த கேள்வி நாம எப்படி புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கடைசி நாட்கள்ல நிறைவேற போகிற ரொம்ப ஆழமான சில தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடையாள பாஷைகள் தீர்க்க தரிசனங்கள் இருந்து சகோதரர்களுக்கு நாம பகிர்ந்து கொடுப்பதற்காக இந்த ஒரு குழு ஆய்வு அப்படித்தான் நாம நம்பிட்டோம். இப்ப இந்த ரெண்டாவது கேள்வி, இந்த முதல் கேள்வியில நாம அந்த அந்த ராக்காலத்தை விளக்கி காண்பித்தோம், மீனிங் என்ன. அந்த ராக்காலம் நம்ம ஓரளவுக்கு நம்ம தெளிவாக அங்க சொல்லிட்டோம். இப்ப அந்த ராக்காலத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கிற அந்த உங்கள் வார்த்தையில காரணிகள் அல்லது கதாபாத்திரங்கள், இங்கிலீஷ்ல த மெயின் பிளேயர்ஸ் இன் தட் நைட், அந்த பிளேயர்ஸ பத்தி கொஞ்சம் விளக்குங்க என்பது தான் கேள்வி. சோ அது நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்பதை தான் நம்ம நோக்கம். சோ அப்போ இப்ப நம்ம விளக்கி தான் காமிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. மிருகம், வலுச்சற்பம், மிருகத்தின் சொரூபம், இது நம்ம ஆரம்பித்துட்டோம், இதை உச்சரித்துட்டோம். ஆனா அநேக சகோதர சகோதரிகளுக்கு அதை நம்ம தெளிவாக விளக்கி காண்பித்தால் மாத்திரமே அடுத்த மூன்று கேள்விகள் பிரயோஜனமா இருக்கும்.
ஓகே,
இல்ல ரொம்ப கஷ்டாயிடும். சோ அப்போ அதுதான் நோக்கம் என்று புரிந்துட்டு இதை விளக்க முயற்சித்தால், மிருகம் தி பீஸ்ட் பேசிக் கிளாஸஸ்ல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் அதை குறிச்சு அதிகம் பேச விரும்பல. அதாவது போப்பு மார்க்கம் என்ற மத அமைப்பு, இங்கிலீஷ்ல பேப்பசி நாம சொல்கிறோம். அதை பற்றி போதுமான அளவு கந்தி கிறிஸ்து கிளாஸ்ல நாம பார்த்துட்டோம். ஒருவேளை அதைய உலகத்தின் பாஷையில சொன்னோம்னா, த சிங்கிள் லார்ஜஸ்ட் ரிச்சஸ்ட் பவர்ஃபுல் சிஸ்டம் ஆர்கனைசேஷன் ஆன் தி எர்த், அதாவது பூமியில இருக்கிற ஒரே அமைப்பு, ரொம்ப பணம், ரொம்ப வல்லமை, ரொம்ப அதிகாரத்தோட இருக்கிற ஒரு அமைப்புனா அது வேற எந்த அமைப்பும் போட முடியாது, போப் மார்க்கம். சோ இது கொஞ்சம் அடிஷனல் வியூ, ஏன்னா பேசிக்ல நாம பேசினதே பேச விரும்பல. இது மிருகம், போப் மார்க்கம் தான் அந்த மிருகம். வலுச்சற்பம் என்று சொல்லும் போதே ஆங்கிலத்தில் டிராகன், அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லும் போது சிவில் பவர், அதாவது அரசியல் சக்தி என்று நான் விளக்கம் கொடுக்கிறேன். அது அரசியல் அமைப்புகள் புரிந்துக்கலாம், இல்லாட்டி அரசாங்கங்கள் கவர்மெண்ட்ஸ், அவங்களுடைய வல்லமை அதிகாரம், இதையெல்லாம் நாம சொன்னா புரியும். டிராகன் வலுச்சற்பம் என்பது அரசியல் அமைப்புகள், அதனுடைய அதிகாரம், அதனுடைய சக்தி, இதை வந்து தெளிவாக காண்பிக்குது. அது நம்ம அதுக்கு மேல விளக்க அவசியம் இல்லை. ஆனா இந்த மூணாவது கேரக்டர் நம்ம விசுவாசிக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம் எப்ப வரும், எப்படி வரும், யார் மூலம் வரும், யார் இதுக்கு முக்கியமான காரணமா இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் சொரூபம். இந்த மிருகத்தின் சொரூபம் பற்றி சொல்லும் போது, போப் மார்க்கம் போலவே இயங்கக்கூடிய இன்னொரு அமைப்பு என்பது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். மிருகத்தை போலவே இருக்கக்கூடிய சொரூபம். அப்போ போப் மார்க்கத்தை போலவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த வகையில? போப் மார்க்கம் முழு உலகம் முழுக்க தன் அதிகாரத்தை செயல்படுத்தி அநேக கிளைகள் பிரிவுகளை கொண்டிருந்தாலும் ஒரே தலைமையின் கீழே மகா வல்லமையோடு செயல்படுது. அதே ஒரு பாலிசியில, அதே ஒரு பாதையில ஒரு அமைப்பு உருவாகும். அந்த அமைப்புக்கு வசனத்துல கர்த்தர் சொல்றாங்க, அது வந்துட்டு மிருகத்தினுடைய சொரூபம். கிட்டத்தட்ட அந்த அதிகாரம் நம்ம வாசித்தோம்னா 13 அதிகாரத்துல இந்த மிருகத்தின் சொரூபம் உருவாகும், அதுக்கு ஆவி கிடைக்கும், அது இனிமேல் தான் நம்ம பேசுவோம். ஆனா அப்படி ஆவி கிடைத்த பின்பு அந்த மிருகம் என்னெல்லாம் செய்ததோ, போப் மார்க்கம் என்ற மத அமைப்பு சரித்திரத்துல என்ன எல்லாம் செய்தாங்களோ அதை அத்தனையுமே அதுக்கு முன்னாலேயே இந்த ஒரு அமைப்பும் கூட செய்யும் அளவுக்கு முழு வல்லமையோடு இருக்கும். சோ அது என்ன என்று சொல்லும் போது, புராட்டஸ்டன்ட் சபைகள் உருவாச்சு ரெஃபர்மேஷனுக்கு பின்னால. ஆனா ரெஃபர்மேஷன் அதாவது சீர்திருத்தல் உண்டான போது இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் பழைய தப்பான உபதேசங்களிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சித்து ஒவ்வொருத்தரும் வேதத்தை ரொம்ப ஆழமாக தியானிச்சாங்க. அது ஆரம்பத்தில் நன்மையா இருந்துச்சு, போக போக அது அவங்களுக்கு ஆபத்து ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்த்ததுல அநேக விதமான விசுவாச பிரமாணங்கள் உருவாச்சு. அதன் அடிப்படையில புராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப அளவுல பெருகி போச்சு. இப்ப புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள பயம் வந்துடுச்சு. இப்படி நாம அளவே இல்லாம கட்டுப்பாடே இல்லாம போயிட்டு இருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபை உண்டாக்கி ஒரு வலிமை இல்லாத நிலைமை போயிடுவோம். ஆனா போப் மார்க்கம் பார்த்தா அப்படி இல்லை, அது ஒரு கட்டுக்கோப்பா, ஒரு தலைமையின் கீழே ஒருங்கிணைந்து முழு அதிகாரத்தை செயல்படுத்தி ஜனங்களை கட்டுப்படுத்துது. அது போல் நாம வரணும்னா நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு யூனிஃபிகேஷன் அது வேணும், ஒரு ஒற்றுமை வேணும், ஒரு கட்டுமானம் வேணும் என்று சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் சொல்லலாம், ஒரு கூட்டணி, எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். 1846 லண்டன்ல பண்ணிட்டாங்க. இதுதான் பிரதர் ரசல் அவர்கள் அவருடைய நாட்கள்ல சொல்லும் போது, இந்த மிருகத்தின் சொரூபம் என்று சொல்லும் போது, இந்த எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அதாவது புராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு. இது கொஞ்சம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு அலையன்ஸ், ஒரு கூட்டணிக்கு அந்த பேரு என்று சொல்லுவதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதுல எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகள் இருப்பாங்க. பாருங்க, அது ஆரம்பிச்ச போது 79 சபை பிரிவுகள் அதுல அங்கம் வகித்தாங்க. கிட்டத்தட்ட 79
சபைகள்,
79 டினாமினேஷன்ஸ், 3300 சபைகள் இருந்துச்சு அந்த ஒருங்கிணைப்புல. கிட்டத்தட்ட 750 வேறு அமைப்புகள், ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தாங்க. சோ இப்படித்தான் எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் ஆரம்பிச்சது. கொஞ்சம் நம்ம இந்த டாபிக் இப்படித்தான் போக முடியும். சில உண்மைகள், சில தகவல்கள் ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்ல, அது நான் நம்புறேன். பின்னால இதே ரொம்ப வளர்ந்துச்சு. இன்னைக்கு நான் சுருக்கமா சொன்னா கண்டிப்பா பிரதர் கிருஷ்ணா அவர்கள் ஆட் பண்ணுவாங்க பாயிண்ட்ஸ். இப்ப நாம இது எந்த அளவுக்கு இந்த மிருகத்தின் சொரூபம் வளர்ந்திருக்கு சொல்ல போதே, இது வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் WCC என்கிற இன்னொரு அமைப்பு 1948 உருவாச்சு. இன்னைக்கு இது ரொம்ப இந்த வார்த்தைக்கு பொருத்தமா வளர்ந்து இருப்பதை நாம பாக்குறோம். கிட்டத்தட்ட 590 மில்லியன் ஜனங்களை உள்ளடக்கி 150 தேசங்கள்ல பறந்து விரிஞ்சு 520,000 சபைகளை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 493,000 சொச்சம் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்களை உள்ளடக்கி, இன்னும் பெரிய பிரிவுகள் சொன்னா ஒரு 349 பிரிவுகளை எல்லாம் உள்ளடக்கி செயல்பட்டு கொண்டு இருக்குது இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்
WCC.
சோ இது நாம இப்போ கூர்ந்து கவனிக்கிறோம். இவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மிருகத்தின் சுரூபம். புராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு மத்தியில அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும், போப் மார்க்கத்தை போலவே வல்லமையாக ஜனங்கள் மீது அதிகாரம் செலுத்தி நடத்துவதற்கு அவர்களுடைய பாதுகாப்பு என்று அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி கொண்ட இந்த அமைப்பு, இதுதான் மிருகத்தின் சொரூபம். இதுதான் மிருகம், வலுச்சற்பம் மற்றும் மிருகத்தின் சொரூபம். தேங்க்யூ.
இப்போ சகோதரனுடைய கருத்துப்படி, அதாவது 1846 எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அங்க ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அதாவது பல்வேறு புராட்டஸ்டன்ட் அமைப்பினர் ஒரு குழுவாக இணைந்து போப்பு மார்க்கம் எப்படி ஒரு தலைமையின் கீழே இருக்குதோ அதே விதமாக புராட்டஸ்டன்ட் அமைப்பினரும் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அங்க அந்த எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அங்க ஏற்படுத்தினாங்க. சகோதரி இன்னொரு கருத்தை கூட தெரிவித்தார், அதாவது 1948 WCC வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அது கூட அங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அதாவது இதுதான் மிருகத்தினுடைய சொரூபம். ஏன்னா முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அந்த ராக்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இதை பற்றி ஒரு கூடுதலான ஏதாவது தகவல்கள் சகோதரர் புரிஞ்சிடும்.
இந்த மூணு கதாபாத்திரங்கள் பத்தி நம்ம பேசும்போது இது ஆக்சுவலி ரெண்டு அமைப்புகள் குறிக்குது. மூணு கதாபாத்திரங்கள், ரெண்டு அமைப்புகள் குறியுது. இந்த மூணு கதாபாத்திரங்களுடைய செயல்பாடு, இந்த மூணு கதாபாத்திரங்கள் என்ன செய்வோம், அதை நம்ம இன்னொரு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தலைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பவிச்ச அந்த கடைசி நாள்ல அவர் மேல நன்மை சம்பவங்கள்ல இருந்து தான் நம்ம புரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு துன்பம் கொடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு குற்றம் சாட்டி, அவரை சாவுக்கு கொண்டு போகிற கதாபாத்திரங்கள் யார் இருந்தாங்களா கேட்டோம்னா, நம்ம தெரியும், அன்னாஸ் கயாஃபாஸ் ரொம்ப முன்னாடி இருந்தாங்க. அப்புறமா அன்னாஸ் வந்து வயசானவர், கயாஃபாஸ் கொஞ்சம் கம்மி வயசு. அப்புறமா கயாஃபாஸ் தான் வந்து அதிகமா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அன்னாஸ் வந்து மூத்த பிரதான ஆசாரியர் மாதிரி இருந்தாரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு. அப்புறமா அவங்க ஒண்டியா இந்த வேலை நிறைவேற்ற முடியல, அதத்தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஹெரோது பான்சியஸ் பைலட் இந்த காரியத்துக்காக. சோ இந்த விஷயம் நம்ம ஸ்டடி பண்ணிட்டாக்கா இந்த மூணு கதாபாத்திரங்கள் பத்தி நம்ம புரியும். மிருகம், வல்ல சர்ப்பம், அப்புறமா மிருகத்தின் ஸ்வரூபம். திஸ் இஸ் ரெவலேஷன் இஸ் எப்படி வந்து தமிழ் பாஷை இங்கிலீஷ் பாஷை, இது வந்து ரெவலேஷன் பாஷையில அப்படி நம்ம பாக்குறோம் பைபிள்ல. மிருகம்னா ரொம்ப சிம்பிள், தானியேல் ஏழாம் அதிகாரம் ராஜ்யம் குறிக்குது. இது ஒரு போலி ராஜ்யம், தேவனுடைய கண்ணோட்டத்தில் அவருடைய பார்வை பார்த்தாக்கா இது என்னுடைய ராஜ்யம் இல்ல. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, என் பேர்ல ராஜ்யமே செலுத்திட்டாங்க. சோ அது வந்த ராஜ்யம் நம்ம பார்க்கிறோம் அந்த மிருகம். ரெண்டாவது மிருகத்தின் ஸ்வரூபம்க்கு என்னுடைய கருத்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மிருகத்தின் ஸ்வரூபம் என்னுடைய நம்பிக்கையில அந்த அதிகாரம் பெற்றுக் கொண்டிட்டு இருக்கிற அமைப்பு, இந்த சபையின் கூட்டணி ஆயிட்டு பின்பு அதிகாரம் பெற்றுக்கொண்டு பின்பு தான் மிருகத்தின் ஸ்வரூபம் சொல்லலாம். ஆனா ப்ரோடெஸ்டன்ட் சர்ச்சஸ் ஃபெடரேஷனுக்கு தேவன் பெயர் என்ன கொடுத்துக்கறன்னா கள்ள தீர்க்க தரிசி. ஏன்னா இந்த கள்ள தீர்க்க தரிசி இன்னைக்கு கூட எல்லா டிவி சேனல்ஸ்ல என்ன முயற்சி பண்ணிக்கிறாங்கன்னா, வேதம் வச்சு தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கிறதுக்கு வெளிப்படுறதுக்கு அவங்க புலு அளவுல பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் தேவன், எப்படி தேவன் ரோமன் கத்தோலிக்கோடைய ராஜ்யம் பார்த்து இது மிருகம் சொல்றாரு, இவங்களுடைய பிரயாசம் பார்த்து என்ன சொல்றாரு கள்ளத்தீர்க்க தரிசி. ஆனா கள்ளத்தீர்க்க தரிசி போக போக பிரதர் சொல்ற மாதிரி இந்த ஒரு வெளிப்படத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் எப்போ அந்த அதிகாரம் வெளிப்படும், அப்போ வெளிப்படுவோம் மிருகத்தின் ஸ்வரூபம். மிருகத்தின் ஸ்வரூபத்தில் அன்னாஸ் கயாஃபாஸ் ரெண்டோ கூட இருக்கணும், தனித்தனியா நிப்பாங்க ஆனா ஒரே மனசுல இருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த ப்ரோடெஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டணி முக்கியமா இருக்கும், பட் வித் சப்போர்ட் ஃப்ரம் மிருகம் போப் மார்க்கம், இல்லாட்டி இது இந்த ஆவாது. இந்த விஷயம் நம்ம தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது நீங்க ஞாபகம் இருக்கும், ஏலியா எலிசா பிரிக்கிறதுக்கு ஒரு அக்னி ரதம் சிங்குலர் வருது இல்லைங்களா, அது வந்து ரெண்டு ராஜாக்கள் 2:11 பாக்குறோம். இதே விஷயம் நாகும் 2:3 ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களோடய இருக்கும் அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாளில. அதே ஏலியா எலிசா பிரிக்கிற விஷயம் அங்கே ரதங்கள் ப்ளூரல், இங்கே ரதம் சிங்குலர். அது விஷயம் காமிக்கிறது இந்த ரெண்டு பேரு ஒரு ஐக்கியம்ல இருக்கும், கம்ப்ளீட்டா வந்து போப்ப மார்க்கம் தங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு இங்க உள்ள அமல்கேமேட் ஒன்னும் ஆக மாட்டாங்க. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போதான் இங்க நம்ம பார்க்கணும். இந்த மூணு கதாபாத்திரங்கள் பத்தி இனிஷியலா பேசும்போது நம்ம பாக்குறோம், இந்த இதுதான் நம்ம நமக்கு வெளிப்படுது. இந்த மிருகம், இந்த வல்ல சர்ப்பம் மற்றும் இந்த மிருகத்தின் ஸ்வரூபம்.
பிரதர் பிரபாகர், சோ கிருஷ்ணா பிரதருடைய வார்த்தைக்கு
நீங்க கமெண்ட் இல்லாத நான் கொஞ்சம் உள்வாங்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா பிரதர் இங்க கொடுக்கிற தாட் பட் வசனங்களை நம்ம பார்க்கும் போது ஒரு பிரதர் இப்போ அதுக்கு விளக்கம் சொன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன்னா உருவாகும் போதே மிருகத்தின் சுரூபம் தான் வசனம் சொல்லியிருக்கு, அப்படித்தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த அந்த மிருக அந்த ரெண்டு கொம்புள்ள மிருகம் என்னதான் செஞ்சிட்டது வசனத்துல நம்ம பார்க்கும் போது
சத்தமம் கொடுக்கும்.
இல்ல 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 இல்ல, ரெண்டு கொம்பு உள்ள மிருகம் பற்றி பேசும்போது, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும்.
அது சொல்லுது, அந்த ரெண்டு கொம்பு மிருகம் தான் பண்ண வேண்டி அது சொல்லுது.
எஸ் எஸ்.
சோ அது வரைக்கும் மிருகத்தின் சொரூபம் இன்னும் உயிர் வெளிப்படவே இல்லை, உண்டாக்கவே இல்லை.
அப்புறம் நெக்ஸ்ட் வசனத்துல மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் உண்டு பண்ணி பின்பு தான் அதுக்கு என்ன கொடுக்கப்படுது என்று சொல்ல,
பின்பு பிரதர் அசல் என்ன சொல்றனா இந்த ரெண்டு கொம்பு மிருகம் அதுல ஜாயின் ஆயிடுது. எனக்கு அதுக்கு பின்பு ரெண்டு கொம்பு மிருகம் பத்தி கேள்விப்படுறதே இல்லை. சோ அதோட ஐடென்டிட்டி எல்லாமே அதுல போய் ஜாயின் ஆயிடுது. அது மாதிரி அது நம்ம பின்னாடி க்வெஸ்சன்ஸ்ல நம்ம பார்க்கலாம் அந்த விஷயம்
தெளிவாகும். ஒருவேளை ஃபர்தர் டிஸ்கஷன்ல அப்படி நாம பண்ணலாம்.
ஓகே, நம்ம இந்த ஒரு பகுதிகளை நம்ம புதுசா நம்ம கேட்டதுனால மீண்டும் அந்த ஒரு கேள்விகளை உங்க மத்தியில நம்ம வச்சிருந்தோம். சோ இப்ப இந்த இரண்டாவது கேள்வியினுடைய பகுதிகளை பார்க்கின்றப்போ, அதாவது இந்த ராக்காலத்தில் செயல்படக்கூடிய அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் மிருகம் வலிச்சற்பம், மிருகத்தினுடைய சொரூபம் சொல்லலாமா?
என்ன கேக்கணும் ரெண்டு பேருக்கு ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே போகுது. சோ ரெண்டு பேர்
மிருகம் வலுசர்பம் மிருகத்தினுடைய சொரூபம். சோ இந்த மிருகத்தினுடைய சுரூபம் இன்னும் வரும் நாட்கள்ல அதனுடைய வல்லமையை அங்க காண்பிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இந்த இரண்டாவது கேள்வி எதுக்கு நம்ம வழிநடத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, இனி வரக்கூடிய கேள்விகளை புரிஞ்சு கொள்றதுக்கு ஏதுவாக ஒரு அடித்தளம் போட்டு வச்சிருக்கோம். மிருகம்னா என்ன, மிருகத்தின் சொரூபம் என்ன, வலுசர்பம் என்ன. சோ இப்போ மீண்டும் நம்முடைய மூன்றாவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போனோம்னா, எந்த ஒரு விஷயங்களுக்குமே நமக்கு ஒரு நிழல் தேவைப்படுது. எந்த ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட் நம்ம பார்த்தாலும் அது தேவன் அது முன்னையே கொடுத்து வச்சிருப்போம். ஃபியூச்சர் ஈவெண்ட் கண்டிப்பா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய நிழல்கள் அது தேவன் கண்டிப்பாங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மிருகம் வலுச்சற்பம் மிருகத்தினுடைய சொரூபம் இதை பற்றி பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுகள்ல ஏதாவது நிழல்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கா, இதை பற்றின விஷயங்களை நம்முடைய சகோதரர் ஜானி அவர்கள் நம்ம இதில்
இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நிழல்கள்ல மிக முக்கியமான நிழல்கள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா எகிப்து தேசத்தில் மோசையை கொண்டு நடப்பித்த மிக முக்கியமான அந்த வாதிகள், அதில் முதல் ஏழு வாதிகள் பொதுவாக எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் கடைசி மூன்று வாதிகளில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பங்கு இல்லை. கோசோன் நாட்டில் அந்த மூன்று வாதிகள் அங்கே இல்லை,
பாதிப்பு இல்லை,
பாதிப்பு இல்லை,
பாதிப்பு இல்லை.
அப்போ அவங்க வந்து மிக அமைதியோடு ஒரு சைலண்டாக இருக்காங்க. அதை கூட ஒரு ஒப்புமை என்ன கொடுக்கப்படுற என்ன பார்க்கலாம்னா, அதாவது கடைசி கால இந்த பாத அங்க வகுப்பினருக்கு ஒரு சைலண்ட் ஃபீச்சர் அங்க கொடுக்கப்படுது, அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. கடைசி வாதையில அங்க டெலிவரன்ஸ் அதாவது விடுதலை மூலமாக அந்த மோசேயின் மூலமான விடுதலை அங்க ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுக்கப்படுறது ஒரு மிக முக்கியமான நிழல் பார்வோனுடைய பிடியில் இருந்து. இது முதல் நிழலை நம்ம வச்சுக்கலாம். மற்றும் நிழல்களை நம்ம பார்க்கலாங்களா? ஒரு சில நிழல்கள் இருக்கு,
கண்டிப்பா மீண்டும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும். இதை பற்றி நம்முடைய சகோதரர் பிரபா.
இது நான் சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய நிழல்கள், ஒருவேளை இந்த ராக்காலம் அல்லது அந்த ராக்காலத்தில் பங்கு பெறுகிற கதாபாத்திரங்கள் பற்றி. கண்டிப்பா புதிய ஏற்பாட்டில் பிரதர் இப்பதான் சற்று முன்பு சொன்னார், அது ரொம்ப அருமையான ஒரு நிழல் நாம் சொல்லலாம், பிக்சர் நாம் சொல்லலாம். இந்த ராக்காலம் அப்புறம் அதில் பங்கெடுக்கிற அந்த கதாபாத்திரங்கள் பற்றி, அதாவது மத்தேயு 14 அதிகாரத்தில், அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, இது முதல்ல அந்த ராக்காலத்துக்கு நான் ஒரு ஒரு நிழலா சொன்னா மத்தேயு 14:3 வாசிக்கலாம்.
கொஞ்சம் வாசிக்க முடியுங்களா?
ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோது யானை நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான்.
யோவான் ஸ்நானக நீங்க கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு இருந்த அந்த சூழல். சோ இங்கு யோவான் ஸ்நானகன் கண்டிப்பா இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு அருமையான அடையாளம். இங்கு அவரு அதுக்கு மேல எல்லாம் நாம் அவருடைய சரித்திரம், அதுக்கு மேல அவர் செய்த காரியங்கள் படிச்சோம்னா, ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை திருமணம் பண்ணி அங்க இருக்கும் போது அந்த குற்றம் இங்க யோவான் ஸ்நானகன் போய் அங்க சுட்டி காண்பிக்கிறார். நீங்க செய்யறது ரொம்ப தப்பு, இது தவறான உறவு. அதாவது ஏரோது அரசியல் அமைப்பு சக்திகளுக்கு நிழல்னா, இப்போ இங்க ஏரோதியால் மதம் அதுலயும் ரொம்ப முக்கியமா ரோமன் கத்தோலிக்க அமைப்புக்கு நிழல்னா, சோ இந்த அரசியலும் மதமும் இணைவது என்பது தேவ திட்டத்துக்கு முரணான ஒரு ஐக்கியம், அது அது தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. இது கண்டிப்பா இனி வரப்போகிற நாட்கள்ல அது நம்ம கண்ணு முன்னால நிறைவேறும். அதாவது மதமும் அரசியல் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. அப்ப கண்டிப்பா யோவான் ஸ்நானகன் வகுப்பார் இந்த பாத அங்கங்கள், அவர்கள் இதை சுட்டி காண்பிக்கிறதுக்கான சூழல் உருவாகலாம். அப்படி சுட்டி காண்பிக்கப்படும் போது நம்ம பார்க்கிறோம் இங்க யோவான் ஸ்நானகனை ஏரோது பிடித்து அந்த சிறையில போட்டு வைத்ததாக, அது ரசுல் அவர்கள் அதை பற்றி ஒரு இடத்துல சொல்லும் போது, தேர் ஹி ரிமைண்ட் அபவுட் இயர் பிஃபோர் எக்ஸிக்யூஷன், அதாவது யோவான் ஸ்நானகனை அதற்கு பின்பு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த சிறையில அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்கிறார். ஆனா அவர் தான் ரொம்ப முக்கியமா வரப்போகிற மேசியாவுக்கான அந்த பாதை ஆயத்தம் பண்ற வேலையில எல்லாம் ரொம்ப ரொம்ப வல்லமையா அங்க செய்துட்டு இருந்தார். ஆனா அவர் வாழ்க்கையில இப்படி ஒரு ஃபேஸ், ஒரு பாகம் அங்க வருது. அவரு ராஜா செய்திட்ட தப்ப சுட்டி காண்பிக்க போய் அதனால சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். அந்த சூழல்ல அவரால் எந்த வேலையுமே அங்க செய்ய முடியல. சோ ஒரு வேலை ரொம்ப அருமையான நிழல், அந்த ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலத்துக்கு இந்த ஒரு சம்பவத்தை நாம சொல்லலாம். அல்லது இன்னொன்னு கூட சொல்லலாம்னா, 10 கன்னிகைகள் ஊமை, அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்குவதற்காக போயிட்டாங்க, கதவும் அடைக்கப்பட்டுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ், எதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த எதுக்கான வாய்ப்பு அங்க முடிவுக்கு வந்துச்சுன்னா, அந்த சபை ஆவதற்கு இனிமேல் ஏறெடுக்குவதற்கான எந்த விதமான பிரயாசத்துக்குமே இனி வாய்ப்பு இல்லை. அந்த அந்த பாயிண்ட், அது கூட அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்கால் அங்க உண்மையில கூட அருமையா இருக்குது சொல்லலாம். இப்போது நினைக்கிறேன் பிரதர் நிறைய பாயிண்ட்ஸ் வைத்திருக்கலாம்.
இரண்டு சகோதரர்கள் வந்துட்டு, ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் இருந்தும் ஒரு சகோதரர் புதிய ஏற்பாட்டில் இருந்தும் அதற்கு உண்டான நிழல்களை அங்க காண்பிச்சிருக்கிறாங்க. சகோதரர் எகிப்தினுடைய விஷயங்கள்ல அங்க வந்த வாதைகளினுடைய நிழல்களை பற்றி நமக்கு அங்க எடுத்து காண்பித்தார். நம்முடைய பிரபா யோவான் ஸ்நானகனுடைய விஷயங்கள்ல அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டியதனுடைய விளைவை அங்க எடுத்து காண்பிச்சார். ஆனா அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட இருக்கு. யோவான் ஸ்நானகனுடைய விஷயங்கள்ல அவருக்கு அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அங்க வந்தாலும் கூட அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டார். நீங்க செய்யக்கூடியது தவறு, அதை அங்க சுட்டிக்காட்டினுடைய விளைவே அவர் அந்த ஒரு நிலைமை கொண்டு போனார். சோ இதை பற்றி நிழல் பற்றி நம்முடைய சகோதரர் குருசினோ அவர்கள் ஏதாவது சொல்றீங்களா?
சோ இது கிரே செய்யக்கூடாத ராத்திரி நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். இது என்ன மாதிரி காரியம் குறிக்குதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் ஊழியம் பண்ணுவாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. இருள் எதிர்த்தே நிற்கும், எதிர்த்த நின்றுட்டே வரும். ஆனா இந்த காலம் இருள் மேல் கொள்றதுக்கு அனுமதி வாங்கிட்டு இருக்கிற காலம். இதுதான் அந்த ராத்திரியுடைய அர்த்தம், கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப கூட இருள் நம்மளை எதிர் நின்னுட்டே இருக்குது, ஆனா அதோடைய அனுமதி இல்லை. கர்த்தரே சொன்ன, நான் அங்கே உட்கார்ந்து இருந்தோம், நீங்க என்னை பிடிச்சிருக்கலாம், அப்பவே ஏன் இப்படி வரீங்க, என்ன ஒரு கைதி மாதிரி பிடிக்கிறதுக்கு. அந்த வகையில இந்த காரியத்துக்கு இன்னொரு விஷயம், இந்த விஷயம் குறிக்குது தி எண்ட். சிம்பிளா சொல்லி போனாக்கா, தேவனுடைய அருமையான தெய்வீக திட்டம் வெளிப்படுற ஊழியத்தோடைய எண்டு. கர்த்தருக்கு எண்ட் ஆயிடுச்சு லிட்டரலா, அவருக்கு ஒரு ராத்திரி, நம்மளுக்கு எண்ட் இருக்கும். இந்த மாதிரி நடக்க போகிற சம்பவங்கள், இதோடைய நிழல் பல ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஒரு நிழல்ல வராது, ஒரு ஆங்கிள் வரும், ஒரு இன்னொரு ஆங்கிள் வரும், அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல நிறைய நிழல்லா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல தானியல் புஸ்தகத்துல 3 அதிகாரம், அந்த ஒரு பெரிய ஸ்வரூபம் தூரா உடைய பள்ளத்தாக்குல போடுவாங்க, அது ஒண்ணு அருமையான ஒரு நிழல். 10 அதிகாரத்துல நம்ம, சாரி 5 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பெல்தேஷசார் போடுறார் பெரிய விருந்து, 1000 விருந்தாளிகள், 10 × 10 × 10 தான் 1000. 3 10 மிருகம், கலத்தீர்க்க தரிசி, அப்புறமா அந்த வல்ல சிறப்பம். இது விஷயம் சொல்லி மறந்துட்டோம், இந்த ஒருவேளை சந்தேகமா இருக்க நம்மளுடைய தாட்க்குனா, இந்த 3 பேர் தான் ஒரு நகரம் ஆயிடுறாங்க. வெளிப்படத்தில் 16 அதிகாரத்துல நம்ம பார்க்கணும், 3 பேர் அங்கே மிருகத்தின் ஸ்வரூபம் சொல்லாங்க, அங்கே கலத்தீர்க்க தரிசி, மிருகம், வல்ல சிறப்பம், அவங்க தான் நகரம் ஆயிடுறாங்க. அப்புறம் 3 பிரிக்கத்தான் பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த தானியல் 5 அதிகாரம்ல அங்க நம்ம என்ன பாக்கிறோம், தானியல் ரொம்ப வயசாயிட்டு தானியல் வரார். அது என்ன குறிக்குதுன்னா, சபையோடைய கடைசி அங்கங்கள், 2000 வருஷம் மாம்சத்தில் இருந்த சபையுடைய லாஸ்ட் மெம்பர்ஸ், அதுதான் வயசான தானியல் வந்து நிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டோம் உங்க பத்தி, நீங்க ரொம்ப ஞானி, நீங்க வந்து என்னுடைய ஆக்சுவலி தாத்தா, பெல்தேஷசாருடைய தாத்தா தான் நெபுகட்நேசார், அவருடைய காலத்துல நீங்க சொல்லிட்டீங்க, கொஞ்சம் இன்னைக்கு சொல்லுங்க, அப்புறம் இது கொடுக்குற அடுக்கு இருக்கிற நீ எல்லாம் வச்சுக்கோ, அதெல்லாம் வேண்டாம், ஆனா நான் சொல்றேன் இதே விஷயம். சோ அது ஒரு இன்னொரு அருமையான நிழல் அந்த காரியத்தை. அங்கே உபத்திரம் தெரிதல, நம்ம மேல வரப்போற உபத்திரம் இங்கே தெரிதல. இது கேமரா வந்து அவங்க மேல ரியாக்ஷன் என்ன ஆகுது, தானியல் செய்யற கிரியை இவங்க மேல என்ன ரியாக்ஷன், அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். கடைசி சாட்சி அது, தானியலுடைய கடைசி சாட்சி. சோ இது நிறைய நம்ம பேசலாம், இந்த ரெண்டு பத்தி நிழல். புது ஏற்பாடுல எனக்கு கேட்டாக்கா, அப்போஸ்தலர் 7 அதிகாரம் ஸ்டேஃபான் உடைய கடைசி சம்பவங்கள், அது வந்து தான் ஒரு அருமையான நிழல், இன்னொரு நிழல் ஆக்கியது நம்ம பாக்குறோம். அப்புறம் நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்துடைய கடைசி நாள் புது ஏற்பாடுல நிறைய நிழலா இருக்குது நமக்காக. ஒரு பேதுரு, ஒரு யோவான், ஒரு யூதாஸ், நமக்கு நிறைய போதனை அதுல இருக்கு நம்ம பாக்குறோம்.
சோ சகோதரர்கள் தங்களுடைய கருத்துக்களை அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சோ இருந்தாலும் இதனுடைய விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் வெளிக்கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு பகுதிகளை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாமே வந்து திரைமறைவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அந்த இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம்னா, தானியலினுடைய 3 அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள், அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க முன்னாடி வந்து நிக்கல. இல்லைங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சகோதரர் பிரபா இல்லாட்டி சகோதரர் ஜானி, உங்களுக்கு நீங்க சாய்ஸ் எடுத்துக்கலாம், நீங்க ரெண்டு பேர்ல யார் வேணாலும் நீங்க கொஞ்சம் சொல்லலாம்.
இந்த நிழல்கள்ல நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான நிழல்கள் பார்த்துட்டு நம்ம புதிய ஏற்பாட்டில் 2 நிழல்களை பார்க்கலாம். அதாவது யெசபேல் ஆகாப் ராஜாவிடத்தில் சொன்ன பிற்பாடு தான் எலியா தீர்க்கதரிசிக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடும் உபத்திரமும் தொடங்கினது, மிக முக்கியமான ஒரு நிழல். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு நிழல் டிலைலா, அதாவது தெலிலா பெலிசர்களிடத்தில் சாம்சன் சிம்சோனை அவர் பிடித்து கொடுத்து கட்டுப்பாடு பண்ணி அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை காட்டும் ஒரு நிகழ்ச்சி. அதுல சகோதரர் நம்முடைய ஏழாம் தூதன் ரசல் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துறது நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதாவது சிம்சோனை பிடித்து கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த தூண்கள் இரண்டும் எரர்ஸ் ஆஃப் பேபிலோன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ பேபிலோன் மற்றும் பேபிலோன் குமாரத்தினுடைய கள்ள உபதேசங்களுக்கு இறுதி வரைக்கும், அதாவது ராக்காலத்தில் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அப்படின்னா அது பாத அங்க அமைப்பு. அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பை கடைசி அங்கம் மிகச்சரியாக பயன்படுத்தி அந்த உபதேசத்தை, அதாவது மாறுபாடான உபதேசத்தை விழச் செய்யும் போது நிச்சயமாக அவருடைய பலியின் ஜீவியம் நிறைவடையும், அதாவது சபை வாய்ப்பு முடிவடையும். அதற்கு பிற்பாடு த ஃபால் ஆஃப் சர்ச்சியானிட்டி வில் பிகின் என்று அவர் குறிப்பிடுகிறார். மிக அழகான ஒரு நிழல் அங்கே குறிப்பிடப்படுது. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் சகோதரர் சொல்லிய வண்ணமாக முதல்ல மதம் சார்ந்த அமைப்பினரால் அவர் சூழப்படுகிறார். அந்த மதம் சார்ந்த அமைப்பு அவரை அரசியல்காரர்களோடு சேர்த்து தண்டனையை இறுதி செய்யறாங்க. காரணம் பொருளாதாரம். யூதாஸ் பொருளாதாரத்திற்காக காட்டி கொடுப்பது போன்ற ஒரு காட்சி. இறுதியாக இந்த மூன்று அமைப்பும் சேர்ந்து சமுதாயத்தின் கையில் ஒப்படைச்சு அந்த பலியை நிறைவேற்றுகிறார்கள். இதை போன்ற ஒரு மிக முக்கியமான நிறைவேறுதல் பொருளாக கடைசி கால பாத அங்க வகுப்பினரின் காலத்தில் நிறைவேறும். எப்படி அப்படி நாம் பார்க்கும்போது இந்த மதம் என்று சொல்லப்படக்கூடிய பீஸ்ட், டிராகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிவில் பவர்ஸ், இந்த அரசாங்கங்கள் இணைந்து பொருளாதார காரணங்கள், இன்னும் அநேக டெவலப்டு ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் குறித்து நீங்க கேட்டிருக்கீங்க கடைசி கேள்வியில், அதெல்லாம் அதனுடைய விளக்கங்களை சகோதரர் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க போறாங்க. அதன் காரணமாக இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முன்பதாக இந்த பாத அங்கங்களினுடைய பலியின் ஜீவியத்தை நிறைவடைய வைப்பதற்கு கொடூரமான மரணத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அடுத்ததாக சகோதரர் சொல்லி அந்த ஸ்டேவான் பற்றிய காரியம் கூட ஒரு கூட்டமைப்பா சேர்ந்துதான் அவர்கள் அந்த காரியத்தை செய்து நம்ம பார்க்கிறோம். மதம் மற்றும் அரசியல் மற்றும் அப்போஸ்தலர்கள் விஷயத்தில் கூட பேதுரு யோவான் இவர்கள் இருவரையும் இந்த சப்பானியை குணமாக்கின பிற்பாடு அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் செய்து அடித்து இனிமேல் கர்த்தரை நாமதி குறித்து பேசக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு. இவர்கள் மனிதருடைய காரியத்தை நாங்கள் கேட்க மாட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஊழியத்தை தொடர்ந்து பலியின் ஜீவித்தை முடிச்சாங்க. அதே போன்ற ஒரு காட்சி பாதாங்கம் நிறைவேற்றப் போகுது. தொடர்ந்து பல நிழல்கள் இருக்கு,
பல நிழல்கள் இருக்கு. இதை பற்றி சகோதரர் நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? ஓகே. அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் இதனுடைய நிழல்கள் எந்த விதத்தில் அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஆனா அந்த ஒரு யோவான் ஸ்நானகனுடைய விஷயங்கள்ல அவருக்கு வந்த அந்த ராக்காலத்தில் அவர் அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிறை சேதம் பண்ணப்பட்டார். ஆனா தேவன் ஏற்ற காலங்கள் அவருக்கு ஜீவன் தருவார். இது நம்ம எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா, ஜான் த பேப்டிஸ்ட் அந்த ஒரு மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு ஒரு நிழலாக அங்க இருக்கிறார். அப்ப இவர்களுக்கும் அந்த இரவுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த இரவில் அவங்க கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு ஜான் த பேப்டிஸ்டுக்கு எப்படி அந்த இரவில் தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இல்லை, ஆனா பின்னாட்கள் ஜீவன் தருவா. ஆனா நமக்கும் தேவன் நம்மை வழிநடத்தி கூப்பிட்டு போகிற அந்த இரவுல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஏற்ற காலங்களில் அந்த எட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவன் அங்க பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நம்மளுக்கு இந்த நிழல்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதே சமயம் இந்த யோவான் ஸ்நானகனுடைய விஷயங்கள் பத்தி பேசுறப்போ இன்னொரு பகுதிகள் கூட நம்ம நினைவுக்கு நம்ம கொண்டு வரணும். யோவான் ஸ்நானகனை அவர் உடனே அவர் அந்த குற்றம் சொன்ன உடனே அவர் அங்க கொண்டு போய் சிறைச்சாலையில போடல. சில விஷயங்கள் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அரண்மனைக்கு வர சொல்லி சில விஷயங்கள் பேசுறார். அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு கொஞ்சம் கருத்துக்களை கொஞ்சம் சீர்திருத்தம் செய்ய சொல்றார். அப்ப சீர்திருத்தம் செய்ய சொல்றாரு. ஆனா இங்க யோவான் ஸ்நானகன் எந்த விதமான அவருடைய இசைவுக்கு அங்க போறதில்லை. ஏன்னா அங்க அவருடைய அரண்மனையில சீர்திருத்தம் பண்ண சொல்லக்கூடிய காரணம் எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய பெருமைகளை நிலைநாட்டுவதற்கு சில சீர்திருத்தங்கள் செய்ய சொன்னார். சோ இதே விதமான அனுபவங்கள் ஃபீட் மெம்பர்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க பேசுறீங்க செய்றீங்க, பட் உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பா. சோ இந்த நிழல்கள்ல நம்ம கண்டிப்பா நம்ம கடந்து போறதுக்கு வாய்ப்புகள் இது இருக்கும்.
சோ இதுவரைக்கும் இந்த மூன்றாவது கேள்வியில நம்ம அநேக நிழல்கள் நம்ம பார்த்தோம். யோவான் ஸ்நானகன், ஏரோது, ஏரோதியாஸ், சலூமி, ஆகாப், யெசபேல், இப்படி அநேக நிழல்களை தேவன் நமக்கு இங்க முன்னே வச்சிருக்கார். ஃபியூச்சர் ஈவெண்ட்ல என்னென்ன சம்பவங்கள் அங்க நடக்கும்ன்றத தேவன் அருமையா அங்க சொல்லியிருக்கார். ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம எதிர்காலத்துக்குரியதாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்பவங்கள் எதிர்காலத்துக்குரியது, அவங்களுடைய பாத அங்கங்களுக்கு நிறைவேறக்கூடிய பகுதிகளாக நம்ம பார்க்கிறப்போ இன்னும் சகோதரர் ஒரு கருத்தை அங்க தெரிவிச்சார். என்ன சொல்றார்னா, அந்த மிருகத்தினுடைய சொரூபத்துக்கு அந்த ஜீவன் இல்ல அந்த வல்லமை அது அங்க வரணும். அந்த காலப்பகுதி எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த வசனம் பகுதிகளை நம்ம கொஞ்சம் வாசிச்சோம்னா நல்லா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15
மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர்.
போதும் சிஸ்டர். அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு அங்க ஜீவன் தரக்கூடிய விஷயம். அப்ப இந்த 13:15 விளக்கம் நமக்கு இந்த வசனம் எப்படி நிறைவேறும் என்பதை சகோதரர் பிரபா அவர்கள் விளக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதாவது நாம் 4வது கேள்விக்கு போயிட்டோமா?
4வது காலம்.
அதாவது மிருகத்தின் சொரூபத்துக்கு ஜீவன் வருது. அது ஜீவன் வந்தது பின்புதான் சகல காரியங்களையும் ரொம்ப வல்லமையாக செய்து. இந்த மிருகத்தின் சொரூபம் என்று சொல்லும் போது இந்த அமைப்புகள், புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு இதையெல்லாம்
முக்கியமா நம்ம அந்த ஜீவன் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சு.
ஆமா. அப்போ இந்த அமைப்புகள் உருவாகி இருக்கு. அந்த அமைப்புகள் உருவாகி இருக்கு, ஆனா இன்னும் ஜீவன் வரல. அந்த ஜீவன் எப்படி வரும் என்பது கேள்வி. ஆனா கண்டிப்பா அந்த ஜீவன் என்ன என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்.
கண்டிப்பா அது அவசியம்.
ஆமா. Explain how the giving of life unto the image of the beast in Revelation 13:15 is to be fulfilled in the days to come. எவ்விதமாக வரப்போகிற நாட்கள்ல இந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஜீவன் கொடுப்பது என்பது நிறைவேறும் என்று விளக்கி கூறலாம். ஆனா அந்த ஜீவன் என்ன என்று பார்க்கும் போது, அதாவது அப்போஸ்தாலிக் சக்சஷன் இங்கிலீஷ்ல சொல்லிட்டா, அப்போஸ்தலர்களிடம் இருந்து வழிவந்த அந்த இந்த ஊழியத்தை சபையினுடைய சபை மீதான ஊழியத்தை செய்வதற்கு அப்போஸ்தலர்கள் கிட்ட இருந்து வழி வழியாக வந்துட்ட அந்த அதிகாரம். இன்னைக்கு ரெண்டு சபைகள் ரொம்ப உறுதியா சொல்றாங்க, நாங்க தான் உண்மையான சபைகள், எங்களுக்கு தான் அப்போஸ்தலர்கள் இந்த ஊழியம் செய்வதற்கான அதிகாரத்தை அவர்கள் கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து பெற்றிருந்தாங்க, பெற்றிருந்து அதைய எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. சோ வி ஹாவ் தட் அப்போஸ்தாலிக் சக்சஷன் என்று சொல்றாங்க. யார்னா போப் மார்கம் ரோமன் கத்தோலிக் சபை, இன்னொன்று சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்தினுடைய சபை.
அவங்களுடைய தனித்தன்மையே இதுலதான்.
இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க நாங்க தான் உண்மையான சபை. ஏன்னா ரோமன் கத்தோலிக்க சபை சொல்லும் போது அப்போஸ்தல் பேதுரு அப்போஸ்தலர்களுக்கே ரொம்ப மிக முக்கியமானவர், அவர் இடத்துல இருந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கான அதிகாரத்தை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். அது எப்படி வந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற போப்புக்குன்னா அப்போஸ்தல் பேதுரு அவருக்கு அடுத்து ஒருத்தருக்கு தந்தா, அதை அவரு இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணார், அவரு அவருக்கு பின் வந்தவருக்கு கொடுத்தார். இப்படியே அந்த அதிகாரமானது வழி வழியாக வந்து இன்னைக்கு இருக்கிற போப்பு கிட்ட இருக்கு. சோ அந்த வகையில நாங்க தான் உண்மையான சபை. தேவன் அங்கீகரிச்ச அந்த அவர் கொடுத்துட்ட அதிகாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சபை நாங்கள் தான். ஆனா இவங்கள இருந்து பிரிஞ்சு போயிட்ட அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்துல இருக்கிற அந்த சபை, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ரெண்டு கொம்புள்ள ஆடு போன்று இருந்துட்ட அந்த மிருகம். சோ அந்த அவங்க கூட என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க தான் உண்மையான அந்த சபை, ஏன்னா எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது என்று. ஆனா இன்னும் நாம கொஞ்சம் வெளியே போய் பார்த்தா இன்னும் நிறைய சபைகள் இருக்குது, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் சொல்லிட்டு, ஒவ்வொரு ஆர்த்தடாக்ஸ், அதாவது ரொம்ப பழமையான சபைகள், ஒவ்வொரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸும் யாராவது ஒரு அப்போஸ்தலனை குறிப்பிட்டு அவர் மூலம் எங்களுக்கு அந்த அதிகாரம் வந்துச்சு என்று சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொன்னா நம்ம கேரளால இருக்கக்கூடிய அந்த டயசிஸ் நம்ம சொல்லலாம், ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ், சிரியன் ஆர்த்தடாக்ஸ், மார்த்தோமா ஆர்த்தடாக்ஸ், இவங்கெல்லாம் கேரளால இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்றாங்க நாங்க ஆர்த்தடாக்ஸ், பழமையான உண்மையான சபை. சரி, உங்களுக்கு எங்க இருந்து அதிகாரம் வாங்கிட்டீங்க கேட்டா அவங்க சொல்றாங்க தோமா, அப்போஸ்தல் தோமா வந்தார், அவர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணார், அந்த அதிகாரத்தோடு உண்மையான சபையா இப்ப ஊழியம் செய்யறோம் நாங்கள். அதனால்தான் நம்ம கேரளாவுக்கு தேவன் வாய்ப்பு தந்த போது கூட தமிழ்நாட்டில் பார்க்காத அனுபவங்கள் அங்க பார்த்தோம். இன்ன வரைக்குமே சகோதரர்கள் போராடுறாங்க தேவ சித்தத்தில், ஆனா இங்க இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஏன்னா ரொம்ப நெஞ்சு நிமிந்து தான் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம். ஏன்னா நாங்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ், நம்ம அங்க இங்க பார்க்காத எல்லா டினாமினேஷனும் அங்க பார்த்தோம், வினோதமானது. சோ இது மாதிரி நிறைய இது இருக்கு. ஆனா நமக்கு ரொம்ப முக்கியமா இந்த ரெண்டு அமைப்புகள், போப் மார்க்கம், ரோமன் கத்தோலிக்க சபை, இங்கிலாந்து சபை. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு வந்திருக்கேன் விளக்கம், ஆனா அது இங்கிலீஷ்ல ஒரு பேராகிராஃப் படிக்கணும் அவசியம் இல்லை. அதாவது இது என்ன, அப்போஸ்தாலிக் சக்சஷன், அப்போஸ்தலர் மூலம் ஊழியம் செய்வதற்கு வந்துட்ட அதிகாரம் என்று சொல்லும் போது சாரம் கொடுத்தாங்க. சொல்றது என்னன்னா பாருங்க, இதை நான் படிச்சிடுறேன். பிஷப்ஸ் அண்ட் பிரீஸ்ட், போதகர்கள், பாஸ்டர்ஸ், இவங்க ஆர்டைன்ட் பை பிஷப்ஸ் இன் அப்போஸ்தாலிக் சக்சஷன், அப்படின்னா அப்போஸ்தல அதிகாரத்தை பெற்ற மற்ற பிஷப்ஸ் மூலம் நியமிக்கப்பட்ட பிஷப்ஸ், பிரீஸ்ட்ஸ், இவங்க தான் கேன் வேலிட்லி செலிபிரேட் ஆர் கான்ஃபெக்ட், இவர்கள் தான் முறையாக சில புனிதமான ஊழியங்களை செய்ய முடியும். அது என்னன்னா சம் சாக்ரமெண்ட்ஸ் இன்க்ளூடிங், அது வருது, யூகாரெஸ்ட் வருது, அப்புறம் அந்த பாவ மன்னிப்பு, அப்புறம் கன்ஃபர்மேஷன் அல்லது ஆவி அபிஷேகம் கொடுக்கிறது, இவர்களால் தான் கொடுக்க முடியும் அப்படி என்கிற ஒரு இது. அப்போ இந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் தான் உண்மையான ஊழியம் செய்ய முடியும், இந்த அதிகாரம் பெறாத வேற எந்த சபையும் ஊழியம் செய்ய முடியாது, செய்தால் அது உண்மையான ஊழியமே கிடையாது. ஏன்னா தேவன் கர்த்தரேசுக்கு கொடுத்து, கர்த்தரேசு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து, அப்போஸ்தலர்கள் மூலம் நாங்க பெற்றெடுக்கிறோம், நாங்க தான் உண்மையான சபை. இதுதான் அந்த ஜீவன். இப்போ
குறிப்பிட்டா அப்போஸ்தலனுடைய அதிகாரம்,
அப்போஸ்தலருடைய அதிகாரம். நான் நினைக்கிறேன் பிரதர் குர்சினோ அவர்கள் இது கண்டினியூ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா நானே அதிக நேரம்
எடுத்துக்கிறேன்.
சோ இப்போ அது எப்படி அந்த பெற்றுக்கொள்வது நிறைவேறும் ஒருவேளை பிரதர் கண்டினியூ பண்ணுவது ஆசை நல்லா இருக்கும்.
சோ இந்த இந்த அதிகாரம் வந்து அப்போஸ்தலர் அதிகாரம் சகோதரர் சொல்லிருக்கிறாரு. இது ஆக்சுவலி இது ரொம்ப எப்படி சொல்லணும்னா, இது வந்து ஆவிக்குரிய காரியத்துக்கு இது ஒரு சத்தமம், அது ரொம்ப அவசியமான சத்துவம். அதாவது எப்படி ஒரு ஆத்மாக்கு ஆவி வேணும், அப்பதான் அது உயிருக்கு வரும், அதே மாதிரி இது விஷயம் ரொம்ப அவசியமான காரியம் ஆவிக்குரிய விஷயத்துல. பிரதர் அசல் இதை பத்தி ரொம்ப அருமையா கமெண்ட்ஸ் இருக்குது, பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ். இந்த வெளிப்படுத்தல் 13:15 பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் படிச்சனா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா பிரதர் அசல் அந்த நேரத்தில் வந்து அவர் என்னதான் பார்த்துட்டு இருந்தார்னா, அவர் வெறும் இந்த இவஞ்சலிக்கல் அலையன்ஸ் 1846 உண்டாக்கப்பட்டு அந்த ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி மேல அவர் தியானம் இருந்து அந்த கூட்டணி மேல தான் அவர் கருத்துக்கள் பேசிட்டு இருந்தார். அவர் எதிர்பார்த்தாரு அந்த கூட்டணி தான் சத்தமம் வாங்கும் இங்கிலாந்து சபை கிட்ட. ஆனா அது நடக்கல, இனி இது வரைக்கும் நடக்கல. நான் இன்டர்நெட்ல போய் பார்த்தா அந்த இவான்ஜெலிக்கல் அலையன்ஸ் நம்ம கிளாஸஸ்ல சொல்றோம் 1846 ஆரம்பிச்சு, ஏன்னா இருக்குதா இல்லையா நம்ம போய் பார்த்தோம்னா இருக்கு, உயிரோட இருக்கு. அதுக்கு பேர் இப்ப WEA, வேர்ல்ட் இவான்ஜெலிக்கல் அலையன்ஸ், இன்னும் இருக்கு. சோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குது போல தெரியுது. சோ இந்த இந்த இவான்ஜெலிக்கல் அலையன்ஸ் இருக்குது, அப்புறமா இப்ப இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஆக்சுவலி இந்த வெளிப்பாட்டில் 13:15 நம்ம தியானிக்கும் போது இதோடைய மெயின் கதாபாத்திரம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து ஏதோ செய்யணும், இப்போ ஏதோ அவங்கள இருந்து வெளிப்படமான விதத்துல வெளிப்படணும். எபிஸ்கோபல் சர்ச், அதுக்கு பேர் ஆங்கிலிக்கன் சர்ச் அதோடைய பெயர். இது இதோடைய பெயர்கள் அது அந்த சர்ச்சுக்கு இருக்குது. ஆங்கிலிக்கன் ஆங்கிலிக்கன் டயோசிஸ், நீங்க இன்டர்நெட்ல போனா பெரிய வெப்சைட் இருக்கு ஆங்கிலிக்கன் சர்ச் பத்தி. நான் தேடிட்டு இருந்தோம் ஏதோ இன்ஃபர்மேஷன் இதை பத்தி அங்க இன்னும் வெளிப்படவே இல்லை. ஆங்கிலிக்கன் சர்ச், எபிஸ்கோப்பல் சர்ச். சோ இது இந்த சர்ச்ல இருந்து இந்த வசனத்தின் படி, அதாவது வெளிப்படத்தில் 13:15 பார்த்தாக்கா இதுல இருந்து என்ன சொல்றனா, இந்த இங்கிலாந்து சபை தான் ஒரு ப்ரொபோசல் பண்ணுவோம். ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்லனா ஒரு ஏற்பாடு ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? இந்த வகையில இது யூனிபிகேஷன் ஆஃப் த சர்ச்சஸ். சோ இதுல வந்து இந்த டிஃபரெண்ட் பாடிஸ், இப்ப நம்ம இப்போ நீங்க டபிள்யூசிசி ல போயிட்டாக்கா, டபிள்யூசிசி வெப்சைட்ல WCC வெப்சைட்ல ஒரு ஒரு கண்டத்துக்கு ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் இருக்கு. அதாவது ஏசியாக்கு ஒரு பிரிண்ட் அவுட், அமெரிக்காக்கு நார்த் அமெரிக்கா ஒரு பிரிண்ட் அவுட், சவுத் அமெரிக்கா ஒரு பிரிண்ட் அவுட், அப்புறமா யூரோப் ஒரு பிரிண்ட் அவுட், ஆப்பிரிக்கா ஒரு பிரிண்ட் அவுட். அதுக்குள்ள நீ போய் பார்த்தாக்கா அந்தந்த கண்டத்தோடு இருக்கிற சப் பாடிஸ் இருக்குது. சோ நிறைய கூட்டணிகள் இருக்கு. இந்த எல்லா கூட்டணிகள் ஒன்னா ஆயிடணும். இது ஒன்னு ஆகிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அப்போஸ்டலிக் அப்போஸ்தலருடைய அதிகாரம், அந்த அப்போஸ்தலருடைய அதிகாரம் சகோதரர் சொல்ற மாதிரி ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கு. ரோமுடைய சபை, இங்கிலாந்துடைய சபை, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. வசனத்தின் படி பார்த்தாக்கா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கொடுக்க போகுது அந்த சத்தவம். சோ அதை நம்ம எதிர்பார்க்கணும். சோ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இது கொடுக்கும் போது, நெக்ஸ்ட் பாயிண்ட் பிரதர் ரசல் கமெண்ட்ரியில் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனம் ஸ்டடி பண்ணும்போது 13:15 ஸ்டடி பண்ணும்போது அதுக்கு பின்பு அந்த ரெண்டு கொம்பு மிருகம் காணும். இப்ப மிருகம் பிடிக்கப்படும் போது கூட வெளிப்படத்தில் 19:20 கூட மிருகம் தனி கலத்தீர்க்க தரிசி தனி. பட் இங்க இந்த 15 வசனத்துக்கு பின்பு இந்த ரெண்டு கொம்பு மிருகம் காணும். எங்கே காணனா, இந்த ஆயத்தம் ஆக போறது இந்த ஒரு கூட்டணியில ஒரு லீடிங் பொசிஷன் எடுத்து அது கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆக போது அந்த அந்த ஒரு இருக்கிற மிருகத்தின் ஸ்வரூபம். இன்னும் சொல்லி போனாக்கா இது வந்து ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் காரியம் ஆகிறதுக்கு பிரதர்ஸ் என்ன சொல்றனா, இது பேர் வந்து ப்ரோடெஸ்டன்ட் பேரே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இது போப் அமைப்புக்கு போப் மார்க்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா ப்ரோடெஸ்டன்னா யார்கிட்ட ப்ரோடெஸ்ட் பண்றாங்க, இவங்க கிட்ட தான். அந்த பேரை வரக்கூடாது சொல்லி ஒரு வேற நியூட்ரல் பேர் கொண்டாட மாதிரி இருக்கும். அது நம்ம இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் பைபிளிக்கல் கமெண்ட்ஸ் நம்ம பைபிள்ல பிரதர் ரசல் படிக்கும் போது ஞாபகம் வைக்கணும். இது 1916 வரைக்கும், 1916 வரைக்கும் பிரதர் ரசலுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதை தான் அவர் பார்த்து தான் எழுதிக்கிறார். ஆனா 1948 ஒரு ரெண்டாவது முயற்சி வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் WCC வரும். இது பிரதர் ரசல அப்ப பார்க்கல. WCC ஆயத்தம் ஆயிட்டு இப்போ 2013 வரைக்கும் இன்னும் ரெண்டு கொம்பு மிருகம் சத்தமும் கொடுக்கல, பிரதர் ரசல் அதை பார்க்கல. அப்படி பார்க்கும்போது இது விஷயம் நம்ம நிறைய சிந்திக்க வேண்டிய இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்குது இதை பத்தி பேசுறதுக்கு.
பிரதர் ஜானி, சோ இதனுடைய விளக்கம் ஏதாவது?
சகோதரர்கள் இதுக்குரிய மிக முக்கியமான முதல் கட்ட விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு அடுத்த ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இந்த சத்துவம் கொடுக்கிற விஷயத்துல நாம் கொஞ்சம் கவனிச்சோம்னா, அதாவது இந்த அப்போஸ்தலிக் சக்சஷன், அதாவது அப்போஸ்தலுடைய இந்த வாரிசு உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கூட்டமைப்பு, அதை எப்படி அவங்க உலகத்திற்கு முன்னாடி அடையாளப்படுத்துவாங்க, அந்த சத்துவத்தில் அவங்க எப்படி ஸ்ட்ராங் ஆக போறாங்க, அதாவது கொடுக்கப்பட்ட பலம் தங்களுக்கு இருக்கு என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அதை பற்றி ஒரு காரியம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து ஸ்பெஷலா தேவனுடைய அனுமதி அங்கே எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, டிசீவிங் பவர் என்று அவர் சகோதரர் குறிப்பிடுகிறார். அப்ப அவர்களுக்கு வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன மாபெரும் தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துல கள்ள கிறிஸ்துக்களும்
கல்ல தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ கொடுக்கப்படக்கூடிய அந்த சத்துவத்தை அவங்க எவ்வகையில் பயன்படுத்துறாங்கன்னா, ஜனக்கூட்டங்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் சமுதாயத்தையும் தங்களுடைய கிளச்சில் தங்களுடைய பிடியில் கொண்டு வருவதற்கு பயன்படுத்த போறாங்க. அப்போ இது ஒரு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜா நம்ம அதை பார்க்கலாம். அதற்குரிய அந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம இன்னும் அதற்குரிய விளக்கங்கள் பார்க்கலாம்.
சோ அப்ப கண்டிப்பா இந்த மிருகத்தின் இந்த நான்காவது கேள்விக்கு நம்முடைய முடிவுக்கு நம்ம வரோம் அப்படின்னம்னா, அந்த மிருகத்தினுடைய சொரூபம் சத்துவம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது சர்ச் ஆஃப் இங்கிலாந்திடமிருந்து அங்க ஜீவன் இல்ல அந்த சத்துவம் அங்க பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்துக்களை நம்முடைய சகோதரர்கள் அங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ இதை பற்றி அநேக
ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க பிரதர் இப்ப சொன்னாரு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கலாம். டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கணும் சொல்லும் போது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு. வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் உடைய இருக்கிற 10th ஜெனரல் பாடி மீட்டிங் இது வந்து நடக்க போகுது சவுத் கொரியால, பூசான் சொல்லிட்டு இருக்கிற சிட்டியில. இது வந்து அக்டோபர் 30 தேதியில இருந்து நவம்பர் 8 தேதி வரைக்கும். இந்த 10th மாநாட்டில் எல்லாரும் கூடுவாங்க. அவங்களுடைய தீம் வந்து பாருங்க, தீம் அவங்களுடைய அந்த தாற்பரியம் அந்த வச்சிருக்கிறாங்க என்னன்னா, God of life lead us to justice and peace. எவ்வளவு யதார்த்தமான இருக்கிற பேர் பாருங்க. ஜீவனுள்ள தேவன் நம்மளுக்கு நீதிக்கு சமாதானத்துக்கு நடத்து. சோ என்னத்தான் செஞ்சா கூட அது நீதிக்கு தான் செய்யறாங்க, சமாதானத்துக்கு தான் செய்யறாங்க. இப்ப நீ இது எப்படி எதிர்க்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நீதி சமாதானத்துக்கு, அது கூட God of life. இப்ப நீங்க எந்த தேவன்? இது சம்பவிக்கிற வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இன்னொரு செகண்டரி தீம் என்ன இருக்கு நம்ம பார்க்கறோம்னா, இன் காட்ஸ் வேர்ல்ட் கால்டு டு பி ஒன். தேவனுடைய உலகத்துல, தேவன் சொல்லும் போது நம்ம பைபிளுடைய உலகம் சொல்லுவோம், நாம் எல்லாரும் ஒன் ஆகணும். சோ இது விஷயம், இந்த ஒரு வரப்போற மீட்டிங், இது நடக்க போகிற கூட்டணி, அப்புறமா இந்த மாநாட்டில், அப்புறம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துடைய பொசிஷன், இதுல ட்ரை பண்ண பாக்குறதுக்கு ஒன்னும் இப்ப இது வரைக்கும் ஒண்ணுமே வெப்சைட்ல வெளிப்படல. ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணோம். இது என்னுடைய ஃபீலிங் வந்து இங்கத்துல இருந்து ஒரு டெவலப்மெண்ட் நடக்க போகுது.
டர்னிங் பாயிண்ட், எஸ், வரப்போற அந்த மீட்டிங்.
ஓகே. சோ இப்போ இதுவரைக்கும் நம்ம நான்கு கேள்விகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆனா இந்த நான்கு கேள்விகள் நம்ம பார்த்து முடிக்கிறப்போ இப்ப இந்த நான்காவது கேள்விகளையே இன்னும் நம்ம ஃபியூச்சர் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சகோதரர் நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கார். அக்டோபர் மாசம் அங்க துவங்கி நவம்பர் வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த மீட்டிங்ஸ்ல என்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம சகோதரர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஐந்தாவது க்வெஸ்சன் நம்ம போகணும் அப்படின்னம்னா, அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கேள்விகள் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியம், அதாவது அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதனுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய, அதாவது மிருகம், வலுச்சற்பம், மிருகத்தினுடைய சொரூபம், இந்த அமைப்புகளினுடைய தற்கால விஷயங்கள். இன்னும் தமிழ் நம்ம விளக்கமா நம்ம சொல்லிட்டோம்னா, மிருகம், வலுச்சற்பம், மிருகத்தின் சொரூபம் ஆகியவை அடையாளப்படுத்தும் அமைப்புகள் குறித்தான தீர்க்க தரிசிகளினுடைய நிறைவேறுதல்கள் உள்ள தற்கால விஷயங்கள். இதை பற்றி, இந்த தற்கால விஷயங்கள் பற்றி, அதாவது நம்முடைய பீஸ்ட், டிராகன், இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் சொல்லணும், அதாவது தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை மையமா வச்சு இதனுடைய தற்கால விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சகோதரர் பிரபா,
இல்ல இது குர்சினோ ஜானி ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய
கேள்விகள், நீங்க மூணு பேருமே இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம், இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம், டிசைட் பண்ணிட்டு வந்தீங்களா? அப்படியே விட்டு கொடுக்கணும்.
சங்கீதம் 46 சங்கீதம் 1-3 வசனங்கள்ல நம்ம வாசிக்க கேட்கலாம்.
சங்கீதம் 46 ஒன்று முதல் மூன்று வசனங்கள்.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும்.
அன்பானவர்களே, அப்போ நாம் இங்க பார்த்தோம்னா, அதாவது இது ஒரு ப்ராஃபட்டிக் ஆர்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். குறிப்பாக நாம் ஏற்கனவே பார்த்த அந்த மிருகம், மிருகத்தினுடைய சொரூபம், வலுசிறப்பம், இவைகள் என்னென்ன செயல்களை செய்ய போறாங்க இந்த உலகத்துல என்பதை தீர்க்க தரிசன பாஷையில பேசப்பட்டிருக்கு. குறிப்பா பூமி நிலை மாறினாலும் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சமுதாய அமைப்பு, அந்த அமைப்பு சீர்குலைவு நோக்கி போக போகுது, மற்றும் ஒரு மிகப்பெரிய டிசார்டர், ஒரு குழப்பத்தை நோக்கியும் செல்ல போகுது. அதற்கே உரிய ஏற்பாடுகள் இவர்களுடைய பங்களிப்பில் இருக்கு, அதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அடுத்துதான் நம்ம ஏனென்றால் இந்த அமைப்புகள் தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த மாற்றங்களை செய்யறாங்க. அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் நாம் கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், இப்ப லைவ் ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நம்ம விளக்கலாம். அதற்குள்ள போயிட்டு மறுபடியும் ப்ராபஸ்ல வரலாமா, இல்ல ப்ராபஸ்ல தொடரலாங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மலைகள். அப்ப மலைகள் அங்க குறிக்குது, அதாவது லாலெஸ் அண்ட் அன்கவர்மெண்டபிள் பீப்புள், அதாவது சட்டத்திற்கு புறம்பாக நடப்பதற்குரிய சிந்தை இருக்கக்கூடிய ஜனங்கள், அவர்கள் ராஜ்யங்கள், அதாவது அரசாங்கங்கள்ல மிக அதிக அளவில் பெருகிட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா இதை நிறைவேற்றுவதற்கு எல்லா நாடுகளையும் தயாரா இருக்கிறாங்க. இவர்கள் கிளர்ச்சியாளர்களா எல்லா நாடுகளையும் உருவெடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர்களையும் இந்த அமைப்புகள் பயன்படுத்த போகுது தங்களுடைய சுயநலமான நோக்கங்களுக்காக. அடுத்தது பார்த்தா ஜனங்கள் கொந்தளித்து, அப்போ இதை நம்ம பார்க்கும்போது அநேக விதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், சிவில் வார்ஸ், உள்நாட்டு கலவரங்கள் மூலப்போகுது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பர்வதங்கள் அதிர்தல், தீர்க்க தரிசன லாங்குவேஜ்ல அவர் அதை பேசுறாரு. அதாவது இந்த மிகப்பெரிய ஒரு குழப்பம் அதனுடைய உச்சகட்டத்தை நோக்கி செல்லும் போது டோட்டலா அரசாங்கமே இல்லாத ஒரு நிலைமைகள் எல்லா இடங்களையும் உருவாகும். அப்பொழுது இந்த அமைப்புகளுக்கு அது மிகவும் சாதகமாக போய்விடும். அமைப்புகளை, அரசாங்கங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களது சக்தி, அதாவது பவர்ல உச்சகட்டத்தை அடைய போறாங்க.
மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம்,
அதாவது இவர்களுடைய பவர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போய் முழு கட்டுப்பாட்டையும் இந்த உலகத்தின் மீது அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிது காலம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ அங்க தேவன் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் சொல்றார் அந்த தீர்க்க தரிசனத்துல நாம் பயப்படும்னு சபை வகுப்பினருக்கு சொல்றார். அப்போ அங்க நாம் வகுப்பார் நாம் கொஞ்சம் கவனிக்கணும். அத ஆங்கிலத்தில் கொஞ்சம் வாசிச்சா கொஞ்சம்
சுலபம். Will not we fear, though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea.
4-5 வசனங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, அதனால பிளீஸ் 4-5 மறுபடியும் தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4-5 பிளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். சாம் 46:4-5 சங்கீதம் 46:4-5
4 சங்கீதம் 46:4 There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. God is in the middle of her, she shall not be moved. God shall help her, and that right early. The heathen raged, the kingdoms were moved. He uttered his voice, the earth melted.
மிக முக்கியமான அந்த வித்தியாசம், டிஃபரன்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஹர் அப்படிங்கிற வார்த்தையும் ஷீங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆனா நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்ல. அது அப்படிங்கிற மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு, அது நிலை பெயராது. என்ன டிஃபரன்ஸ்னா ஹர் அப்படிங்கிற பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சபைக்கே அடையாளம். அப்ப சபையானது பயப்படக்கூடாது. இப்பேற்பட்ட குழப்பங்களும் சோதனைகளும் இந்த நைட் டைம்ல ராக்காலத்துல உச்சகட்டத்தை அடையும் போது அந்த லாஸ்ட் ஃபீட் மெம்பர் தேவனுக்கே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பியாண்ட் த வெயில் மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சோ அப்போ இது என்ன விஷயம் நம்ம பார்க்கிறோம்னா, டெவலப்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மூன்று அமைப்புகளும் செய்து ஒட்டுமொத்த அதிகாரத்தை கைப்பற்றி அவர்களுடைய ஆட்சியை ஸ்தாபிக்கலாம் அவர்கள் நினைக்கும் போது தேவன் அவர்களுக்கே உரிய அழிவை நியமித்திருக்கிறார். அப்போ இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. மற்றும் இன்னும் சகோதரருடைய விளக்கங்கள் கடந்த பின்னாடி நம்ம வரலாம்.
ஓகே சகோதரர் குருசி, நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் பேசுற விரும்புறேன், அது வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலிருந்து.
பதினேழாம் அதிகாரம் இருக்கிற வசனங்கள் 8-13. இது வந்து ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்குது. இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுக்கும். எனக்கா தேவனுடைய வார்த்தைகள் பாரு எப்படி ரொம்ப தெளிவா நிறைவேற்றிட்டே வந்து இருக்கு. ஒரு மீதி மிச்சம் ஒரு பாகம் இருக்குது, அது கூட கண்டிப்பா நிறைவேற்றும். இப்ப அந்த 8வது வசனம் என்ன நம்ம படிக்கிறோம்? 8வது
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது.
பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமுக்கு போகிறது. இந்த மிருகம் எது நம்ம தெரியும், இது போப்பு மார்க்கம் அமைப்பு. இந்த அமைப்பு இல்ல, சாரி, முன்ன இருந்து இப்போ இல்ல. அப்ப அது பேசுறது அதோடைய அதிகாரம். அந்த பரிசுத்த ரோமர் ராஜ்யம் காலத்துல 1799 வரைக்கும் வல்லமை இருந்துச்சு, பின்பு வல்லமை எடுத்தாச்சு, இல்ல. அப்புறமா பாதாளத்துல போயிடுச்சு, வல்லமை இல்லாத நிலைக்கு போயிடுச்சு. இப்ப அங்க இந்த ஏறி வருகிறது, ஏறி வருகிறது. இந்த விஷயம் நம்ம நிறைய சகோதர சகோதரிகள் ஒருவேளை இது தெரியாம கூட இருக்கலாம். இது ஏறி வருகிறது விஷயம் ஏற்கனவே நிறைவேற்றிட்டு முடிஞ்சு, ஏறி வந்தாச்சு. இப்போ இப்ப இந்த ஏறி வருகிறது விஷயம் நடந்துச்சு. ஒரு முக்கியமான ஊழியம் போப் ஜான் பால் டூ உடைய 27 வருஷமுடைய ஊழியத்துல அவர் மூலமாய் இந்த போப் அமைப்பு திருப்பி வேர்ல்ட் லெவலுக்கு மதிப்புக்கு வல்லமைக்கு வந்துச்சு. இது எப்படி செஞ்சார் ஜான் பால் டூனா, அவர் 129 தேசங்கள் விசிட் பண்ணார், 100க்கு மேல மன்னிப்பு கேட்டார், 100க்கு மேல போப் அமைப்புடைய குற்றங்கள் பத்தி, அந்த குற்றங்கள் எல்லாம் ரோமன் கேத்தலிக் சர்ச் உடைய இருக்கிற கேலிலியோ விஞ்ஞானியுடைய சோதனை, அந்த பெர்சிக்யூஷன், அந்த உபத்திரவம், அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. யூதர்கள் வந்து 2 உலகத்தின் போர்ல வாங்கிட்டு இருக்கிற உபத்திரவத்துல நம்ம அதிகமா செய்யல, செஞ்சுக்கணும், மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறமா வந்து ப்ரோடெஸ்டன்ஸ்க்கு நம்ம ரொம்ப அதிகமா அவங்கள சோதனை பண்ணிட்டோம், ரொம்ப அதிகமா நம்ம உபத்திரம் பண்ணிட்டோம், நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இது நம்மள மன்னிச்சிடு கேட்டாரு. முஸ்லிம்ஸ் கிட்ட போய் பேசி அவங்கள்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டாரு. இந்த வகையில அவருடைய ஊழியத்துல இந்த போப் அமைப்பு ஏறிக்குது. அந்த ஒரு தாழ்த்துப்பட்டு வல்லமை இல்லாத நிலையில அந்த ஒரு இருக்கிற பாதாளத்துல இருந்து ஏறி வந்து அவர் இறந்தும் போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் அவருடைய சந்திக்கிறது வராரு. சந்திக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் மதிப்பு தராரு. முன்ன இருக்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இவர் வந்து யாரோ ஒரு கட்டப்பொம்மை மாதிரி பார்ப்பாங்க. நான் இவரு என்னமோ நம்ம நமக்கு சம்மந்தம் இல்ல, நான் ஏன் மதிப்பு கொடுக்கணும் இவருக்கு. ஆனா இந்த டைம்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மதிப்பு முகத்துல, செயல்பாடுல, நடத்தையில எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஜார்ஜ் புஷ் காலத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 8வது வசனம் நிறைவேற்றிருக்குது. 9வது வசனம் வாசிக்கலாம்.
ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம்.
இது தெரியும், இது விளக்கம் கூறிய காரியம். இது யார் இது மிருகம்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த பழைய இருக்கிற அந்த 7 தலை, அதாவது அந்த ரோம் ராஜ்யத்திலிருந்து அதிகாரம் பெற்றுக் கொண்டிட்டு போப் அமைப்பு. அப்புறம் நெக்ஸ்ட்,
அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும்.
இது கூட வந்து நிறைவேற்றிருக்குது. இதெல்லாம் வந்து குறிக்குது அந்த ரோமுடைய 7 தலைகள். அதுல வந்து போப் அமைப்பு ஒரு தலை வந்து இருந்துச்சு. அப்புறமா வந்து பிரதர் ரசல் காமெண்ட்ரியில நிறைய கொடுக்கிறாரு அதை பத்தி. ஆனா நம்ம முக்கியமான நெக்ஸ்ட் வர்ஸ்க்கு போனோம்.
இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வது ஆனவன்.
இது ரொம்ப முக்கியம். இருந்ததும்
இராததும்
இராததும் இருக்கிற
மிருகமே,
படிங்க,
மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேலில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான்.
அந்த 7ல இருந்து இந்த ஒரு மிருகம், அந்த 7 என்ன அர்த்தம், ஐடென்டிபிகேஷன். இந்த மிருகம் ஒரிஜினல் ரோம் ராஜ்யத்துக்கிட்ட சேர்ந்துட்டு இருக்கிற ஒரு தலை.
பரிசுத்த ரோம ராஜ்யம். ஆனா இப்போ பரிசுத்த ரோம ராஜ்யமுடைய பாணியில வராது, பரிசுத்த ரோம ராஜ்யமுடைய பாணியில வராது, எட்டாவது வேற ரூபத்தில் வருது. அந்த வகையில் இங்க டெபினிஷன் வேத வசனம் கொடுக்குது. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க என்ன வருது.
நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம்.
இந்த கண்டு பத்து கொம்பு வந்து ரோம் ராஜ்யத்தின் காலத்தில் இருந்தது. அந்த பத்து கொம்பு இப்போ ஐரோப்பிய கண்டத்தோடு இருக்கிற தேசங்கள் குறிக்குது. படிங்க.
இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை.
இவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல உலகத்துல வந்து இப்போது இருக்கிற ஐரோப்பியன் தேசத்துல வந்து உலகத்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம், உலகத்த அளவுக்கு இருக்கிற தலைமை, உலகத்த அளவுக்கு இருக்கிற அதிகாரம் இன்னும் வாங்கவே இல்லை. படிங்க.
இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜ்யத்தில் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்.
இதுதான் அட்ராக்ஷன். அவங்க மிருகத்துக்கிட்ட சேர்ந்தா நம்ம வேர்ல்ட் லெவலுக்கு வரலாம். இது கூட மிருகம் இது பெயிட் போடுறது. ஞாபகம் இருக்கா அந்த பல்சு பரிசுத்த ரோம ராஜ்யம் எந்த மாதிரி இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் உலகம் முழுவதும் கொண்டாடலாம், திருப்பி கொண்டாடலாம், திருப்பி பழைய மகிமை. சோ பாருங்க இந்த விஷயம். அப்ப நெக்ஸ்ட்
போப் ஜான் பால் இதை பத்தி தகவல் ஏதாவது அவருடைய காலங்கள்.
போப் ஜான் பால் டூ வந்து இந்த ஒரு தபவால் பண்ணாரு. இது வந்து இந்த வேட்டிக்கன் நியூஸ் பேப்பர் லா ஒசர்வத்தாரோ ரொமானோ பாருங்க. இது இந்த நியூஸ் பேப்பர்ல அப்பவே அவரு ஒரு இது கொடுத்தாரு, ஒரு கால் அழைப்பு. Renew her Christian roots, Europe. எந்த ரூட்ஸ்? பரிசுத்த ரோம ராஜ்யம். அந்த ரூட்ஸ் திருப்பி கொண்டு வா, அவரே கொடுத்திருக்கிறாரு அப்பவே. சோ இப்போ வந்து யோசிப்பாருங்க, இது வந்து 2003 இந்த விஷயம் நம்ம பாக்குறோம். அப்ப இப்போ வந்து 10 ஆயிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, அதே வசனம் கண்டினியூ பாருங்க.
இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள்.
இது கூட நிறைவேற்றிருக்கிறது. இந்த பத்து கொம்பு ஒரு யோசனைக்குள்ள வந்துக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் இது ஆயிட்டு. யூரோப்பியன் யூனியன், யூரோ, யூரோப்பியன் கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு ஆயிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்,
இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள்.
இது மட்டும் நடக்கல. இப்ப நீங்க சொல்லுங்க, எல்லாம் நிறைவேற்றிட்டு பின்பு இது மட்டும் நடக்கணும். இது நமக்கு நிறைவேற்றின் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்ல இது ரொம்ப ஆச்சரியமான தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு மூவ் வரும். யூரோப்பியன் யூனியனே ஒரு 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 விஷயம் வெளிப்படுவாங்க.
அதற்கு முயற்சிகள் ஏதாவது போயிட்டு இருக்க இருக்கும்.
அது முயற்சிகள் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் போப் அவர் ஜெர்மன். இப்போது இருக்கிற யூரோப்பியன் யூனியனுடைய இருக்கிற சீஃப் வந்து ஜெர்மனியுடைய சான்சலர் ஆங்கலா மெர்க்கல். தெரியல என்ன அந்த காலத்தில், எனக்கு ரெண்டு பேர் ஜெர்மன் ஜெர்மன். ஆனா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. சில உள்ள நடக்கிற விஷயங்கள் வெளிப்படுது இல்ல பிரதர். சோ அது அது நம்ம ஏற்ற சமயத்துல தான் அது கண்டுபிடிக்கும். அந்த ஆனா நிறைய உள்ள காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு.
மீண்டும் இந்த வாய்ப்பை சகோதரர் பிரபா நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா?
இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம டாபிக் வந்து ஒருவனும் பிரேஸ் செய்யக்கூடாத ராக்காலம். காலம் எப்படி வரும், யார் மூலம் வரும் என்பதை இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப இந்த கேள்வி வந்து அந்த ராக்காலம் இந்த மிருகம் வலுச்சற்பம் மிருகத்தின் சொருபம் இவர்களுடைய கூட்டு முயற்சி ஒருங்கிணைப்பு ஒன்னா இருந்து செயல்படுகிறது இதன் மூலம்தான் வரும் தெரிஞ்சாச்சு. இப்ப இது வருவதற்கு வேண்டி எந்த அளவுல இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு இருக்குதான் நம்ம க்வெஸ்சன். சோ இந்த ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் பாத அங்கங்கள் மேல வருவதுக்கு ஏதுவா இசைவா இந்த மிக முக்கியமான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் காணப்பட்டிருக்கு அதுதான் நம்ம கேள்வி. கண்டிப்பா பிரதர் கூட அழகா சொன்னாங்க, சில தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில இந்த அப்டேட் சோ இன்ன வரைக்கும் என்ன நடந்திருக்கு சொன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப பியூட்டிஃபுல். அதுல ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, திருப்தி பர்சனலா எனக்கு பிரதருடைய அருமையான பாயிண்ட்ஸ். அதே போல ஒரு பாருங்க, நம்ம பார்த்தோம் நிறைய ஒரு சில தீர்க்க தரிசனங்கள். அதாவது கர்த்தர் இயேசு விஷயத்துல இந்த ராக்காலம் வரணும்னா அன்னாஸ் காய்பா சேரணும், அப்படின்னா தனித்தனியா தான் இருப்பாங்க, பட் ஒரு மைண்ட்ல வந்து செயல்பட வேண்டியது அங்க இருக்குது. அங்க நம்ம பாக்குறோம் இதே விஷயம். நம்ம ஏசாயா 34:4 வாசிங்க சிஸ்டர்.
வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டது.
இது வானங்கள் புஸ்தக சுருள் போல சுருட்டப்பட்டது சேர்க்கப்படும். அதாவது என்னன்னா, வானங்கள் மதம் என்ற இந்த வானம் அமைப்பு ரிலிஜியஸ் ஹெவன். சோ இத ஒரு புஸ்தக சுருள் எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்து சுருள் ஸ்க்ரால்
ஆறாவது முத்திரையில கூட இது இருக்குது.
ஆமா, தேங்க்யூ பிரதர். அந்த வசனம் சொல்றேன், ஒரு சுருள் அந்த காலத்து சுருள். மன்னிக்கணும், இது ஒரு முனை, இங்க ஒரு முனை, ரெண்டு முனையும் சுருட்டி தான் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. சோ வானம் பிரிஞ்சிருக்குது. மத அமைப்புகள் ரோமன் கத்தோலிசம் ஒரு முனை, புராட்டஸ்டன்ட் சபைகள் ஒரு முனை. சோ இப்படி தனித்தனியா இருந்து செயல்படுகிற இந்த அமைப்புகள் சுருண்டு வந்து ஒன்னா சேருவாங்க. சோ எப்படி அன்னாஸ் காய்பாஸ் ஒருங்கிணைந்து அந்த சூழலை கொண்டு வந்தாங்களோ கர்த்தரேசு மேல, இந்த சபை அமைப்புகள் கொண்டு வருவாங்க. சோ இது தீர்க்க தரிசனம் தான். சோ அப்போ லிட்டரலா நாம என்ன பார்க்கணும் நேரடியா அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரோமன் கத்தோலிக் சர்ச், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, ப்ரொடெஸ்டன்ட் சர்ச்சஸ், அது ஒரு அருமையான ஒரு ஒரு ஹார்மோனிக்குள்ள அவங்க போவாங்க. நிறைய விஷயங்கள் ஒருமனப்பட்டு செயல்பட வேண்டியதெல்லாம் இருக்கும். இது நிறைய நிறைவேறிட்டு இருக்கு நம்முடைய.
அந்த வகையில புது போப் பிரான்சிஸ் வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சி அவர் மற்ற சபை கிட்ட எதுவுமே இல்ல.
நல்ல போப்,
நல்ல போப்.
அப்போ இதெல்லாம் நாம இன்னைக்கு பாக்குறோம். உதாரணத்துக்கு பிரதர் சொன்ன மாதிரி புது போப் பிரான்சிஸ் அவர் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் சில ஹெட்லைன்ஸ் நெட்ல நாம பாக்குறோம், செய்தியில என்னெல்லாம் வருது பாருங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பண்ணிருக்கிறாரு, இதுக்கு முந்தின போப் பெனடிக்ட் அவர் இருந்த போது Church of England, Anglican Church, Protestant Church, அங்க இருக்கிற அதிருப்தினால அந்த சபையை விட்டு வெளியே வரணும். ஆனா வெளியே வரவங்க எங்க சேர விரும்புறாங்க, ரோமன் கத்தோலிக் சர்ச்ல சேர விரும்புறாங்க. ஆனா சேரும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு விண்ணப்பம், நாங்க ஆங்கிலிக்கன்ஸ் தான், ப்ரோட்டஸ்டன்ஸ் தான், ஆனா அங்க சில சில நல்ல விஷயம் இல்ல, எங்களுக்கு அதிருப்தி, நாங்க வெளியே வந்து உங்க கூட சேர வரோம், ஆனா உங்க கூட வந்தா உங்களை மாதிரியா இருக்க நாங்க விரும்பல, ஆனா உங்க கூட இருக்கிறோம். இது ஒரு வினோதமான ஒரு விஷயம். சோ அதுக்கு பெனடிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு டிவிஷன் உண்டு பண்ணார் ரோமன் கத்தோலிக்ல. என்னன்னா அது நீங்க முடிஞ்சா எனக்கு டிரான்ஸ்லேட்
தெரியும். கரெக்ட் கரெக்ட்.
ஆர்டினரியட் என்ன சொல்லுவோம் நாம, டிவிஷன் தான் சொல்ல முடியும் இல்ல. சோ ரோமன் கத்தோலிக்க அமைப்பு தான், ஆனா அந்த அமைப்புக்குள்ள ஒரு தனி பிரிவு யாருக்குன்னா புரோட்டஸ்டன்ட் சபை, ஆங்கிலிக்கன் சர்ச்ல அதிருப்தியால அங்கிருந்து இங்க வர்றவங்களுக்கு நீங்க வாங்க, எங்க கூட சேர்ந்துக்கோங்க, நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு தனி பிரிவு பண்றோம். இந்த பிரிவு நிறைய பார்த்தா போப் பெனடிக்டினுடைய என்ன சொல்றது, அவர் இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு திட்டம் அது, அவர் தான் ஏற்படுத்தினாங்க இது. ஆச்சரியம், போப் பிரான்சிஸ் எலெக்ட் ஆகி வந்த உடனே அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, ஆங்கிலிக்கன் சர்ச் பார்த்துட்டு அந்த ஆர்டினரியட்லாம் வேண்டாம், அதெல்லாம் நான் டிஸ்மிஸ் பண்றேன், நீங்க வாங்க புரோட்டஸ்டாண்டாவே வாங்க, புரோட்டஸ்டாண்டாவே இருங்க, உங்க விருப்பப்படியே இருங்க, ஆனா நம்ம ஒருங்கிணைஞ்சு மாத்திரம் செயல்படுவோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த போப்பு ரொம்ப நல்ல மனுஷன் சொல்றாங்க. பாருங்க உதாரணத்துக்கு, டைஸ் பிட்வீன் த டூ சர்ச்சஸ் ஹேட் பீன் ஸ்ட்ரென்தன்ட் இன் த ரீசன்ட் இயர்ஸ், சமீப வருடங்கள்ல இந்த இரண்டு சபைகளுக்கான பிணைப்பு இணைப்பு என்பது ரொம்பவே இறுகி இருக்குது, எஸ்பெஷலி டியூரிங் போப் பெனடிக்ட்ஸ் விசிட் டு பிரிட்டன். அது கூட சமீபத்தில் நடந்துச்சு. இது எந்த அளவுக்கு நெருங்குச்சுன்னா, கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு போப் பெனடிக்ட் இங்கிலாந்து தேசத்துக்கே அங்க விசிட் பண்ணார். இதுல ரொம்ப போப்னுடைய ஹிஸ்டரியில ஒரு பயங்கரமான ஸ்டெப், இதெல்லாம் அவங்க ரொம்ப நெருங்கிட்டே வர்றதுக்கான அடையாளம். அப்படி ஆச்சு. ஆனா இப்ப சொல்ல போது அண்ட் தே லுக் லைக்லி ஒன்லி டு கெட் ஸ்ட்ராங்கர் ஸ்டில். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது, சமீபத்தில் கூட இந்த பெனடிக் எடுத்த முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கும்போது போக போக இன்னும் நல்லா தான் போகும். ஸோ ஒரு அருமையான சில அடையாளங்கள் நமக்கு தெரியுது இந்த ரெண்டு அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து செயல்படுவதுக்கு. நெக்ஸ்ட் பிரதர் சொன்ன முக்கியமான ப்ராஃபஸி, அது நான் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அது அந்த பாதாள நிலைமையில இருந்து அந்த மிருகம் எழும்பி வரணும், எலும்பி வந்து தான் அப்புறம் அந்த ராஜாக்கள் கிட்ட இருந்து அதிகாரம் வாங்கி. சோ அப்பனா அந்த மிருகத்தை பொறுத்த வரைக்கும், போப் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட மற்றவங்க எல்லார் பாரிலும் நல்ல போப் மார்க்கம் தெரியணும். அது அழகா பிரதர் சொன்ன மாதிரி போப் ஜான் பால்னுடைய காலகட்டத்தில் அருமையா நிறைவேறிச்சு. நான் ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான் நான் வைக்க விரும்புறேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நாங்க முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம் நல்லா காமிச்சுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துட்டா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஒரு சின்ன நெருடல் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா சமீபத்தில் இந்த முந்தின போப் ரிட்டையர் ஆக கூட அது ஒரு காரணம் தான். ஏன்னா ரொம்ப செக்ஸ் ஸ்கேண்டல்ஸ், பாலியல் குற்றச்சாட்டுக்கள் அந்த அமைப்பு மேல, அதே சமயத்தில் அந்த அமைப்புக்குள்ள பயங்கரமான ஊழல், இதெல்லாம் போயிட்டு ரொம்ப கெட்ட பேர் இருந்துச்சு. ஸோ அவரு இந்த வயசுல அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல, போயிட்டாரு. இப்ப வந்தவர் அருமையா ஒரு முடிவு முயற்சி பண்ணார். அதாவது இப்போ பேப்பசி மேல ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான கரையான விஷயங்கள், ஸோ இந்த விதமான மோசமான குற்றச்சாட்டு ஊழல்கள் இதை எடுத்து போடுறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் வந்த உடனே இப்போ ஒரு 8 கார்டினல்ஸ் வச்சுட்டு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த கவுன்சிலினுடைய வேலை என்னன்னா, டு ரிஃபார்ம் த கியூரியா. அப்படின்னா கியூரியா அப்படிங்கிறது
ரிலிஜியஸ் ஹெட் சென்டர்,
சென்டர்
சென்டர்
போப் மார்க்கத்தினுடைய மைய
உபதேசம் எப்போ வெளிப்படுது, ரோமன் கேத்தலிக் உபதேசம் அங்கிருந்த
பாருங்க, அவங்களுடைய சென்டர் ஆஃப் அத்தாரிட்டி கியூரியா. அந்த அமைப்புக்குள்ள சீர்திருத்தல் கொண்டு வருவதற்கு இவர் உடனே 8 கார்டினல்ஸ் முக்கியமான கண்டங்கள், எல்லா கண்டங்கள்ல இருந்தும் கார்டினல்ஸ், இன்க்ளூடிங் நம்ம பாம்பேல இருந்து ஒரு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ், அவரு கூட அந்த கவுன்சில் இருக்கிறார்.
8 கார்டினல்ஸ்
அவரு கூட ஒருத்தர். நம்ம ரொம்ப பெருசா எதிர்பார்க்க வேண்டாம், பட் அவங்க ஒரு வெளி ஜனங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்கறாங்க இப்போ. சோ என்ன, உங்களுக்கு எங்க ஸ்கேண்டல்ஸ் பத்தி கஷ்டமா, எங்க ஊழல் பத்தி உங்களுக்கு கஷ்டமா, இப்ப போப் பிரான்சிஸ் ரொம்ப நல்லா ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படி காமிக்குது. சோ அந்த நபர் பத்தி நாம் பேச வேண்டாம். ஆனா இவர்கள் எடுக்கிற முயற்சிகளின் மூலம் அந்த அமைப்பு எவ்விதமான ஒரு நிலைக்கு எட்டிட்டு இருக்குதுங்கிறது தான் நம்ம தீர்க்க தரிசனத்தினுடைய பார்வை. அது பார்க்கும் போது இதெல்லாம் சில நல்ல இசைவான காரியங்கள் நம்ம அங்க பாக்குறோம். இந்த கவுன்சில் கூட அக்டோபர் 3rd அன்னைக்கு கூட போறாங்க, முதலாம் இந்த ஒரு ரிஃபார்ம் கவுன்சில் கூட போறாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நமக்கு வசனங்கள் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அங்க நிறைய பாருங்க. அதே மாதிரி போப் பிரான்சிஸ் வந்த உடனே அவர் சொன்னாரு பாருங்க, அது ஒரு ஹெட்லைன் தான், போப் பிரான்சிஸ் ப்ராமிசஸ் டு பிரிங் நியூ லுக் டு தி சர்ச். ரொம்ப நல்லவர் கூட அங்க
லுக் இஸ் த இம்பார்ட்டன்ட் வேர்ட், லுக்
பட் நாட் இன் ஆக்சுவல் சென்ஸ் லுக்,
கரெக்ட்.
உண்மையிலேயே
வெளியரங்கமான பார்வை,
வெளியரங்கமான பார்வை அப்படி கொடுப்போம். நெக்ஸ்ட் சொன்னாரு, இந்த சபை த சர்ச் இஸ் இட் இஸ் த சர்ச் ஃபார் த புவர் சொல்லி இருக்கிறார். இப்ப இவருடைய சில வித்தியாசமான
ஏழை மேல நிறைய வித்தியாசம் முக்கியத்துவம் கொடுக்கறாரு.
ரொம்ப ரொம்ப ஸ்கீம்ஸ் எல்லாம் வித்தியாசமா பண்றார் ஜனங்களுக்கு. இது நல்ல அமைப்பு தாங்கிறது நல்லா தோன்றதுக்கு ஏற்ற எல்லா காரியங்கள் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. வேற சொன்ன மாதிரி அந்த ஜீவன் வாங்கணும், மிருகத்தின் சொரூபம், WCC சில முயற்சிகள் பண்றாங்க.
ஆனா இந்த தீர்க்க தரிசனத்துல அது பேசல, இந்த தீர்க்க தரிசனத்துல வலசர்ப்பம்ல வரப்போது அதிகாரம், இது வேற ஆங்கிள், டிஃபரெண்ட் ஆங்கிள் இது.
இப்ப சொன்னது இல்ல, நீங்க முன்னு சொன்னது கண்டிப்பா அந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அவங்க அக்டோபர்ல கொடுப்பாங்க. அவங்க பொதுவா ஒரு 48 ஃபார்ம் ஆனாங்க. 6 அல்லது 7 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய கேதரிங் இருக்கும், அந்த என்ன சொல்லலாம் அது அசம்பிளி. 48 ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க, இது வரைக்கும் 9 அசம்பிளிஸ் நடந்திருக்கு, இப்ப இது 10th அசம்பிளி. சோ இப்போ இது சொன்ன மாதிரி சவுத் கொரியால பூசான்ல வைக்கிறாங்க. பிரதர் சொன்ன அருமையான தீம்ல தான் அவங்க ஆலோசிக்க போறாங்க. தெரியல சில சாதகமான சூழல்கள் சொன்ன மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இதுல
சொல்ல முடியாது இங்கிலாந்து சபை சீஃப் கெஸ்டா வரலாம், ஒன்னும் புரியாது இது எப்படி எல்லாம் சம்பவிக்க போகுது.
பிரதர் சொன்னதுல அப்பயே ஆட் பண்ண விரும்பினேன், பிரதர் ஒரு அழகா சொன்னார், இந்த தீர்க்க தரிசனத்துல ஜீவன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 2 கொம்புள்ள மிருகம் காணவே இல்லை. அதாவது அது கூட ஒன்னாவே ஆயிடும். அந்த மாதிரி
இன்னொரு விஷயம், இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்துல நம்ம வாழ்றோம், இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் பண்ணா இந்த மாதிரி இருக்கிற ஜெனரல் பாடி மீட்டிங்ல ஸ்பெஷல் இன்வைட்டி ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பீக்கர் கூப்பிட்டு அவர் பேசும்போது அது எல்லாம் மீடியால வெளிப்படும். நம்ம எல்லாம் ஒன் ஆகணும், கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு யூனிஃபைடு ஆர்கனைசேஷன் வேணும், ஒரு யூனிஃபைடு மெத்தட்ஸ் நம்ம செய்யணும், இந்த மாதிரி நம்ம நல்ல எக்ஸாம்பிள் இல்ல. ஒருவேளை அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கூட இந்த மாதிரி ஜெனரல் அசம்பிளில இருந்து வெளிப்படுற வாய்ப்பு இருக்குது.
Archbishop of Canterbury கூப்பிட்டு அவர் வந்துட்டு அவர் பேசி எனக்கு ஆங்கிலிக்கன் சர்ச் உடைய போப் அவர் தான்
அவர் தான்
சோ இது மாதிரி வாய்ப்புகள் ஏன்னா இந்த மாதிரி தான் நடக்குது இப்ப நம்ம இந்தியாவுடைய விஷயங்கள் வேர்ல்ட் விஷயங்கள் பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஜெனரல் அசம்பிளில தான் கொடுக்கறாங்க அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு அங்கே பேசுறாங்க அங்கே அப்புறம் அது மேல வேலை செய்யறாங்க
நீங்க முன்ன சொன்ன மாதிரி அதுக்கு எல்லாரும் ஆமேன் கூட சொல்லலாம் உடனே அங்க இருக்கிறவங்க எஸ் நம்ம இதே மாதிரி நம்ம செய்யலாம் ரொம்ப ஆச்சரியம் சோ இது ஒரு விஷயம் நிறைவேறிட்டு இருக்கு அப்போ ரொம்ப முக்கியம் பிரதர் கூட சொன்னாங்க பத்து ராஜாக்கள் கூட அதிகாரம்
காலம் ரொம்ப குறைவா இருக்கு
ஆமா
சகோதரர்கள் தங்களுடைய
அமைச்சரும் அது ரொம்ப முக்கியம் பத்து ராஜாக்கள் யூரோப்பியன் நேஷன்ஸ் அவங்க அதிகாரம் கொடுக்கணும் பிரதர் ரசல் ஃபோர்த் வால்யூம் முன்னுரையில ஃபார்வேர்ட்ல ஆச்சரியமான பிரெடிக்ஷன் அவர் பண்ணிருக்கிறார் எப்போ ஒரு 138 வருஷங்களுக்கு முன்னால என்ன சொன்னா எப்படி இந்த பத்து ராஜாக்கள் போப் மார்க்கத்துக்கு அதிகாரம் கொடுக்கிற சூழல் உருவாகும்னா அழகா சொல்லிருக்கிறாரு இந்த தேசங்கள் திவால் ஆயிருவாங்க தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொன்னா பேங்க்ரப்சி போயிடுவாங்க அவர் அப்ப சொன்னது இப்போ அழகா யூரோப்பியன் நேஷன்ஸ்ல போது அந்த திவாலான நேஷன்கள் லிஸ்ட்ல ஒவ்வொன்னா சேர்ந்துட்டு வராங்க நோட்ஸ் இருக்க நான் வேணாம் டைம் இல்ல பிரான்ஸ் ஸ்பெயின் கிரீஸ் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் 23-26 தேசங்கள் இருக்கு சோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா நிறைவேறிட்டு வரும் போது நமக்கு அதாவது இந்த மாதிரி அவங்க திவால் ஆகும் போது அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு நிலை யார்தான் உலகத்திலே இருக்காங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம் ஒரே அமைப்பு ரிச்சஸ்ட் அமைப்பு பேப்பசி கண்டிப்பா போப் மார்க்கம் பழைய அன்புல அந்த கை நீட்டுவாங்க அப்பதான் இவங்க டிசைட் பண்ணுவாங்க ஏன் நம்ம பழைய படிக்கு இந்த அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது அருமையா அந்த சூழல் உருவாகிறதுக்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் சில அப்டேட்ஸ்
இல்லாட்டி கிவ் அண்ட் டேக் நம்ம இப்படி உதவி பண்ணுவோம் நீங்க இப்படி நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்
ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்
ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்
இருக்கலாம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்டேட்ஸ் பிரதர் ஜானி
ஓகே தேங்க்யூ இதுல நீங்க சகோதரர் பிரபா ஒரு கருத்து தெரிவிச்சீங்க அதாவது ஏழ்மையான சபை ஜனங்கள் இருக்கிறதாக ஒரு கருத்து அங்க தெரிவிச்சீங்க அந்த கோப்பு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட ஏழ்மையில் இருக்கிறதா ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்கீங்க பட் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா பிரதர் ஜானி பிரதர் ஏன்னா இது அவங்களுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கணும் தேவனுக்கு நன்றி இருக்கிறதுனால இன்னும் ஒரு க்வெஸ்சன் வேற மிஞ்சி இருக்கிறதுனால இனி வரக்கூடிய விஷயங்களை சகோதரர்கள் ரொம்ப ஒரு சுருக்கமாக தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சோ இப்ப அந்த அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களை பத்தி நம்முடைய சகோதரர் ஜானி பிரதர் அவர்கள் கொஞ்சம் கருத்து தெரிவிக்கட்டும்
இப்போ ரீசெண்டா நடந்துட்டுக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக போப் பிரான்சிஸ் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு ரூல் ஆஃப் கிரைஸ்ட் த்ரூ த யுனைடெட் சர்ச் த்ரூ த யுனைடெட் சர்ச் அப்போ ஒருங்கிணைந்த சபை மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகையை கொண்டு வர முடியும்
அந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட் காரியங்களை குறித்து நம்முடைய சகோதரர் ஜானி அவர்கள்
அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக போப் பிரான்சிஸ் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சி ஒருங்கிணைந்த சபைகளின் மூலமாக நடைபெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் சொல்லி அந்த திட்டங்களுக்கு சில ஆலோசனைகள் அவங்க பண்ணியிருக்காங்க முதல் ஆலோசனை என்னன்னா சேஞ்ச் த சர்ச் பாலிசி
எப்படி பேப்பல் சிஸ்டத்துடைய பாலிசி மாத்தலாங்கிற டிஸ்கஷன்ல சகோதரர் சொன்ன மாதிரி அந்த 8 கார்டினல்ஸ் கிட்ட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அதை குறித்து உளவு சேகரிக்கக்கூடிய ஒருவர் அங்கேயே இருக்காரு. அவர் எப்படி இந்த விக்கிலீக்ஸ் வில்லியம் அசேஞ்ச் மாதிரி அவர் மலாக்கி மார்டின் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஒரு ஸ்பை, அவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா வேட்டிகன் லிஸ்ட் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அவர் வந்து இப்போ ரீசன்ட் அப்டேட் எவ்ரி வீக் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் அவர் அப்டேட் எல்லாருக்கும் வெளியிடங்கமாக்கிட்டு இருக்கிறார். அதுல முக்கியமா என்னன்னா இந்த பேபசியினுடைய பாலிசியை மாத்துறதுக்கு முக்கியமான சில அம்சங்கள் வச்சிருக்காங்க. அதுல முதல் அம்சம் என்னன்னா அதாவது பிரீஸ்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், ஏன்னா பைபிள் படி நாங்க இனிமேல் நடக்கிறோம். ஏன்னா மற்ற புரொட்டஸ்டன்டிசம் இதை எதிர்த்தாங்க. மார்ட்டின் லூதர் இது மிக முக்கியமான க்வெஸ்டினா வச்சார். சோ இது வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் என்கின்ற ஒரு விஷயம் இங்க மிகப்பெரிய அளவில் போய் அங்க சக்சஸ் ஆகக்கூடிய கண்டிஷன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கன் கேத்தலிக்ஸ் கிட்ட ஓட் எடுப்பு நடத்தி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க வந்து விமன் பிரீஸ்டியும் நீங்க வச்சுக்கலாம், பிரீஸ்ட்வுட்ல சகோதரிகளையும் இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. காரணம் எல்லா புரொட்டஸ்டன்டிஸ்ட்லயும் குறிப்பாக பெண்டிகாஸ்டல் மிஷன்ல சகோதரிகள் பிரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ யுனைட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றிணைக்கணும்னு சொன்னா நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தாதான் ஒன்றிணைக்க முடியும். அந்த விட்டு கொடுத்தல் அங்க பாதிப்பை ஏற்படுத்தாத வரைக்கும் விட்டு கொடுக்கலாம் என்கின்ற ஒரு ஞானமான முடிவு கூட அவங்க எடுத்திருக்காங்க இந்த மிருகம் அமைப்பு. அடுத்ததா அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு போதனை முறை விசேஷமா இனி ஸ்டைல மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா செகுலரிசம் டாக்டரின், செகுலரிசம் டாக்டரின், அதாவது சமய சார்பற்ற உபதேசங்களாம். இது நமக்கு ஏதாவது புரியுதுங்களா? சமய சார்பற்ற உபதேசங்களாம். ஆனா பேசுறது யார், எந்த இடத்துல இருந்து பேசுறாங்க, இதுதான் ரொம்ப புரியாத புதிரா இருக்கு. அதற்கு இந்த மலாக்கி மார்டின் எல்லாம் விளக்கம் கொடுக்கிறாருன்னா ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறார், அது சொன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன். அதாவது ஒரு டிராமாவில கண்டிப்பா கதாநாயகன் இருப்பார், ஹீரோ, ஆப்போசிட்ல வில்லன் இருப்பார். அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒருவருக்கு ஒருவர் மேல ஒரு பிரியம் வச்சிருப்பாங்க, அதாவது மேபி ஹீரோ ஆர் மேபி வில்லன் மேல. ஆனா இந்த கதாநாயகனுமே வில்லன், வில்லனே கதாநாயகன். அப்ப கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மேல பிரியம் வச்சுட்டாங்கன்னு ஒட்டுமொத்த ஜனங்கள். அப்ப இந்த பேப்பசி என்ன பண்றாங்கன்னா இந்த யுனைடெட் சர்ச் ஆர்கனைசேஷன் உருவாக்கி வில்லன் ஸ்தானம் முதல் காமிச்சுட்டு இவங்க கதாநாயகன் ஸ்தானம் காமிக்கிறாங்க. மறுபடியும் வில்லனை கூட அலைன்ஸ் போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த கதாநாயகனா இவங்களே ஜொலிக்க போறாங்க என்கின்ற அருமையான வார்த்தைகளை அவருடைய 655 பக்கங்கள் கொண்ட புத்தகத்துல மிக தெளிவாக குறிப்பிட்டு அதற்கான ஒவ்வொரு ஆதாரங்களையும் ஆடியோ டேப்போட வெளியிட்டு இருக்காரு. பார்த்தோம்னா அப்புறம் அதனுடைய ரிசர்ச்சுக்கு நம்ம போனோம்னா மிகப்பெரிய விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம பிற்காலங்களில் கூட நம்ம அதை பார்த்த நலமா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், அதாவது இப்போ இந்த யுனைடெட் சர்ச்சுக்கு மிகப்பெரிய ஆப்போசிட் பண்ணக்கூடியவங்கன்னு அவங்க யார அசம்ஷன் பண்றாங்கன்னா ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள், ஒன்னு வந்துட்டு ட்ரூத்ல இருக்கக்கூடிய ஜனங்கள், இன்னொரு பீப்புள் இஸ்லாம். அப்போ சோ இந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்க்கு பெரிய விசிட் அடிக்கக்கூடிய பிளானை இப்ப இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார் இஸ்லாத். ஏன்னா த ஒன் காட், த ஒன் டாக்டரின், ஏன்னா செகுலரிசம் டாக்டரின். நீங்க உங்க கடவுளை வச்சுக்கலாம், நாங்க எங்க கடவுளை வச்சுக்கிறோம், பேர் மாத்திரம் தான் வேற, ஆனா உபதேசம் ஒண்ணுதான். அந்த உபதேசத்தின் முக்கியமான தலைப்பு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். உங்களுக்கு கண்ணீரா, கவலையா, வேதனையா, துக்கமா, எல்லாவற்றுக்கும் இடையுண்டு. நம்ம எல்லாரும் ஒரே கடவுளை வணங்குறோம். அப்போ இன் ஃபியூச்சர்ல இது ஒரு மிகப்பெரிய வல்லமை பெறுவதற்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். எல்லாரும் இவங்க சொல்றதை கேட்பதற்கு, இவங்க செகுலரிசம் தானே பேசுறாங்க, அப்போ இவங்களுக்கு வந்துட்டு புறஜாதி நாடுகள் லைக் இந்தியா கூட பெரிய அளவில் கதவு திறந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இவங்க வரக்கூடிய காலங்களில் விக்கிரக வணக்கத்தை கூட ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப இவங்களுடைய போதனைகளை ரொம்ப ஞானமா தந்திரமா மாற்றி ஜனங்களை வசப்படுத்தும் வாய்ப்பு. அதை கூட இந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். இன்னும் அவங்களுடைய வெல்த், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உடைய வெல்த் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணாங்க. இப்ப கூட ரீசெண்டா கிரீஸ் அவங்க இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் தங்கத்தை சரண்டர் பண்ணாங்க. இதனுடைய பேக்ரவுண்ட் யார் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த போப் பதவி விலகிறதுக்கு காரணம் கூட அது பின்னணி இருக்குங்கிறார் அவர். ஏன்னா ஒரு பெரிய அரசாங்கம் இவ்வளவு காலம் வரைக்கும் நடத்தி கொண்டிருந்த அரசாங்கம் அரசாங்கத்தை நடத்த முடியாம தங்கத்தை கொடுத்து சரி கட்டி அரசாங்கத்தை நடத்த வேண்டிய அவல நிலை இது ஏன் ஏற்படுது? இந்த மாதிரி பல்வேறு அரசாங்கங்கள் யூரோப்ல இருக்கு. அதனால பேப்பசி என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சர்ச் டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் கிட்ட.
அப்ப இந்த ஒரு சீக்ரெட் நியூஸையும் மெலாக்கி மார்டின் இப்ப வெளியிட்டு இருக்கிறார். சர்ச் டாக்ஸ், அன்பானவர்களே, அந்த சர்ச் டாக்ஸினுடைய விளைவாக இந்த போப்புக்கு கிடைக்கக்கூடிய மாத வருமானம் மற்றும் வருடம் வருமானத்தை கணக்கு போட்டு கொடுத்திருக்கார். இன்னொரு ரீசன்ட் அப்டேட் என்னன்னா, 200 மில்லியன் டாலர் போப்புக்கு, இப்ப இருக்கக்கூடிய போப்புக்கு வருமானம் கொடுத்துட்டு இருக்காங்க யூரோப் கவர்மெண்ட்ஸ், எல்லா கவர்மெண்ட்ஸ் சேர்ந்து. அதாவது கோடிகள்
சொல்லணும்னா
பெரியர், அதாவது 1,09,000 கோடிகளை தாண்டுதுங்க போப்புடைய இன்கம், இயர் இன்கம். நம்ம நம்மளுடைய இந்தியன் மணி வேல்யூல கன்வெர்ட் பண்ணோம்னா, சோ அப்போ இந்த சர்ச் டாக்ஸ் மூலமா இந்த மிருகம் மிகப்பெரிய சக்தியை ஏற்கனவே பெற்றாச்சு. இன்னும் அந்த சக்தியை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி, அதையும் அவங்க செய்ய போறாங்க. இந்த ரீசன்ட் அப்டேட் இன்னும் இருக்கு, நம்ம பின்னாடி.
தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனம் பகுதிகளை தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீசன்ட் டெவலப்மெண்ட் விஷயங்களை அங்க அருமையாக நமக்கு எடுத்து சொல்லிய சகோதரர் கூட நம்முடைய நன்றியை நாம தெரிவிச்சுக்கிறோம். சகோதரர் பிரதர் ஏதோ சொல்றதுக்கு விரும்புறார், ஆனாலும் காலம் இல்ல.
ஒரே ரெண்டே வேர்டு, இதுதான்
ரெண்டு வேர்டு,
மாடர்ன் ஹிப்போக்ரசி. மாடர்ன் ஹிப்போக்ரசி இப்போது இருக்கிற மாயமாலம்.
ஓகே, தேங்க்யூ. சோ இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம 5 கேள்விகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த 5 கேள்விகளுமே இப்போ நம்முடைய உள்ளத்துல கண்டிப்பா 3 சகோதரர்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா ஆழமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த ராக்காலங்களுடைய சமீபங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மை ஒவ்வொரு கோணங்கள்லையும் அங்க வழி நடத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறப்போ, சோ இப்ப அந்த கடைசியான ஒரு 6வது கேள்வி இறுதியான கேள்வியை அதனுடைய கருத்துக்களை பார்த்து நம்ம இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். அந்த கேள்வி நம்ம படிக்கிறோம். பாத அங்கங்களினுடைய மீட்பு சமீபமாய் இருப்பது தொடர்பான இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் குறித்து பாத அங்கங்களிடம் காணப்பட வேண்டிய விழிப்புணர்வு தொடர்பான சகோதரர்களுடைய கருத்து மீண்டும் நம்ம சொல்லலாம். பாத அங்கங்களினுடைய மீட்பு சமீபமாய் இருப்பது தொடர்பான இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் குறித்து பாத அங்கங்களிடம் காணப்பட வேண்டிய விழிப்புணர்வு தொடர்பான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யலாம். இந்த ஒரு வாய்ப்பு சகோதரர் பிரபா எடுத்துக்கிறீங்களா? சோ ரொம்ப சகோதரர் குர்சினோ,
இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழும்போது ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய பெரிய தீர்க்க தரிசனமான காரியங்கள் நிறைவேற்றி இருக்கிற முடிவு நோக்கி போயிட்டு இருக்கிறோம், உலகம் மாறின்னு இருக்கிறது, கலந்து கலக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து நம்ம பரிசுத்தவான்கள் நம்முடைய இருக்கிற ரட்சிப்புக்கு பெற்றுக்கொள்ற நேரத்துக்கு போகும்போது நம்ம நம்மளுடைய பக்கத்திலிருந்து நம்ம இந்த கேள்விக்கு பதில் வந்து 2 வசனங்கள் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து 21வது அதிகாரம் முதல் 36வது வசனம் பிற்பாடு 34வது வசனம் லூக்கா 21:36 பின்பு 34.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
சோ இந்த வசனம் சொல்லுது அந்த காரியம் எதை நம்ம பேசிட்டுக்கிறோம், நம்ம அதை தகுதிப்படுத்துறதுக்கு, நம்ம இது நம்முடைய ஓட்டத்தை ஜெயமோட ஓடி முடிக்கிறதுக்கு இது வசனம் சொல்லுது. ஆனா எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு, எந்த காரியத்துக்கு நம்ம எப்போதும் எப்போதும்னா எனக்கு நம்ம இப்போ இருக்கிற உலகம் எப்படின்னா இது எப்போதும் எச்சரிப்பா இருக்கும், அந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்குது. எதுக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும், விழுத்திருக்கணும், ஜபம் பண்ணிருக்கணும், எதுக்கு கேட்டாக்கா அந்த ஆன்சர் வந்து 34ல சொல்லிருக்கிறது. 34 வாசிக்கலாம்.
உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள்.
இதுல தான் ஆன்சர் இருக்குது, முழுசா இருக்கு, நிறைய சொல்லலாம் இது பத்தி. அந்த நாள் வருது, அந்த நம்ம மேல திடீர்னு வரக்கூடாது, நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கணும் அந்த நாளுக்கு. ஆனா என்ன விஷயம் நம்ம ஜாகிரதையா இருக்கணும் கேட்டாக்கா, உம்முடைய இருதயங்கள் என்ன சொல்லுது,
பெருந்திண்டி.
இங்கிலீஷ்ல ஹார்ட்ஸ் பி ஓவர் சார்ஜ்ட், ஹார்ட்ஸ் பி ஓவர், இருதயங்கள் பெரும் திண்டி. இது என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில தலைக்கு இருதயம்க்கு வித்தியாசம் வைக்கணும். தலை வந்து அறிவு, இருதயம் வந்து நாம் என்ன முடிவெடுத்து பண்ண போறோம். இப்ப நம்ம தலையில நிறைய சோதனை கலக்கம் போயிட்டு இருக்கோம், பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்கோம் தலையில. ஆனா அது எங்கே வரக்கூடாது? இருதயத்தில் வரக்கூடாது. இருதயத்தில் வந்தனா புது சிருஷ்டி பாதிக்கப்படும். சோ அது தலையில இருக்கும், ஆயிரம் பிரச்சனை போயிட்டு இருக்குது எல்லா பக்கம், தலையில இருக்கட்டும். இருதயத்தில் ஜாகிரதையா பாதுகாப்பு. இருதயம் சார்ஜ் ஆகணும், ஓவர் சார்ஜ் ஆகக்கூடாது. இப்ப இந்த ஓவர் சார்ஜ் விஷயத்துல கூட நம்ம என்ன பார்க்கிறோம்னா, விஷம் சொல்லுது மூணு காரியம், இங்கிலீஷ்ல சர்ஃபைட்டிங், ட்ரங்கன்னஸ், கேர்ஸ் ஆஃப் திஸ் லைஃப். தமிழ்ல
திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படி.
சோ பெரும் திண்டி சர்ஃபைட்டிங், அது என்ன அர்த்தம்னா அளவுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம். எல்லா காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அளவுக்குள்ள இருக்கணும். நீதிமொழி 25:16,
தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய்.
தூக்கம், வேலை, சாப்பிடுது, சொந்தக்கார சந்திக்கிறது, போன்ல பேசுறது, டிவி பாக்குறது, அளவு, அளவுக்குள்ளோ, அளவுக்குள்ளோ ரொம்ப முக்கியம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இங்க நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வெரி. வெரி என்னன்னா நம்ம பாக்குறோம்னா அது ரெண்டாவது காரியம், அது வந்து இன்டாக்சிகேஷன். அது வந்து என்ன குறிக்குது கேட்டனா, அந்த காரியம் நமக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அது ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிற காரியம். அது சில பேருக்கு வேலை பிடிச்சிட்டு இருக்குது, எப்ப பார்த்தாலும் வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் செய்ய முடியலன்னா ஓட்டிக்கு போவாங்க, ஓட்டி பார்த்தலன்னா ஓட்டிக்கு மேல ஓட்டி, டபுள் ஓட்டி, டபுள் ஓட்டி தான் நான் வரேன். சோ அது ஒரு வெறி, வேலை வெறி. சிலருக்கு பாட்டு கேட்கறது வெறி, சில சில பேர் சகோதரிகள் வந்து சமையல் வெறி. சமையல் வெறி இல்லைன்னா சமையல் அறை வெறி, சமையல் அறைய விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. சோ இப்படி 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 ஒரு ஒரு பிச்சுட்டு இருக்கிற விஷயம் பிடிச்சிருக்கிறோம். இன்னொருக்கு சிலருக்கு போன்ல பேசினே இருக்கணும் வெறி, அது போனே கீழே போட மாட்டாங்க, போன் மேல போன் பண்ணிட்டே இருக்க. புருஷன் சொல்றோம், யார் கட்டுவோம் இந்த பில்லு? தேவன் கட்டுவான். என்னதுக்கு அப்படி சொல்றீங்க? சோ இப்படி பல பல விதமான இந்த டேஞ்சர், இது வந்து ட்ரங்கன்னஸ், அதாவது நம்ம வெறிக்கு போயிட்டு சில விஷயம் ஜாகிரதையா பார்க்கணும். மூன்றாவது காரியம் உலகத்தின் கவலைகள். உலகத்துல நம்ம நிறைய பிரச்சனைகள் வரும், வீடு, சாப்பாடு, வேலை, சம்பளம், பிள்ளைகள், சமுதாயம், சொந்தக்கார். இந்த காரியத்துல நம்ம யோசிக்கணும், தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே வர்றதில்லை. தேவன் அனுமதிக்கிறார்னா நம்ம இது எப்படி பார்க்கணும்? ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம், அது எப்படி பார்க்கணும்? எப்போதுமே யோசி 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 கவலைப்பட்டுட்டே இருந்துட்டு, அதனால நம்ம பைபிள் கூட நம்ம படிக்கிறது இல்ல, பைபிள் பத்தியே நம்ம யோசனை பண்றது இல்ல, ஊழியம் கூட போகும்போது அதை யோசிச்சுட்டு இருக்கோம். அது உலகத்தின் கவலை, உலகத்தின் கவலை, உலகத்தின் கவலை. ஒரு புது சிருஷ்டிக்கு பிடிக்க கூடாது, பாரமாயிடும் அந்த புது சிருஷ்டிக்கு தான் நம்ம பார்க்கிறோம். தேவனே விட்டுருவார் அந்த சூழ்நிலை கடைசியில நம்ம மேல. எனக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம்ம கடைசியில இருக்கிற விஷயம் வசனத்துல வாசிக்கிறோம். இது லூக்கா 12:35.
உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
தீர்க்க தரிசனம், தேவனுடைய வசனத்தில இருந்து எந்த காலத்துல இருக்கிறோம், என்ன மாதிரி உபத்திரம் நம்ம மேல வரும், என்ன எதிர்பார்க்கணும், இது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா தான் நம்ம நிக்கலாம். இல்லாட்டி இதெல்லாம் வெறும் பரிசுத்தாவி இல்லாத பார்வையில பார்த்துட்டு நம்ம பாரம் அடைந்து உளுற மாதிரி நிலைமை தான் போது தான் நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப முக்கியம். எனக்கு தேவனுடைய வசனம் எவ்வளவு நம்ம படிக்கிறோம் அது வந்து ஒரு பரிசுத்தம் ஆக்கப்படுதல் இருக்கும். இப்பவே நம்ம பிரேக்ல சில சகோதரிகள் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க, வீட்டுல ரொம்ப பிரச்சனை பிரதர், இந்த மாதிரி அம்மா சொல்றாங்க வேலைக்கு போகணும், இன்னொருத்தர் சொல்றாங்க இல்ல நீ கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் போகாத, இன்னொன்னு சொல்றாங்க இல்ல 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 பாரு இந்த மீட்டிங்ஸ் போகுதுனால தான் குழந்தை பிறக்கிற மாதிரி இல்ல, நீ கொஞ்சம் ரெஸ்டடு எப்ப பார்த்தாலும் ஓடின்னு. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா சில சகோதரிகளுக்கு என்ன சொல்ல, நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு வீட்டுல காலையிலிருந்து ஏஞ்சா டென்ஷன் சண்டை. அப்ப நான் சொன்னேன் சிஸ்டர் அதுக்கு ஏன் வசனத்துல ஜெயம் கொள்ளு. வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 6:12 நம்முடைய சத்துருக்கள் மாம்ச ரத்தம் அல்ல. அம்மா அப்பா அந்த டைம்ல உங்களை எதிர்த்து நிக்கும் போது புரிஞ்சுக்கோ இது அம்மா அப்பா இல்ல, இது சாத்தான் மட்டும் சாத்தானுடைய விழுந்து போன தூதர்கள் இப்ப உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. அது நெஞ்சாக்கா நீங்க ஆவிக்குரிய விதத்துல யோசித்தா ஒரு சமாதானம் ஜெயம் கொள்ற ஒரு வல்லமை, இல்லாட்டி நியாயம் நீதி அன்பு சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது புது சிருஷ்டியுடைய வளர்ச்சிக்கு. சோ நம்ம அதிகமா நான் நினைக்கிறேன் இப்போ தேவன் எதிர்பார்க்கிறார் பயங்கரமான விசுவாசம் நம்மள இருந்து, பயங்கரமான விசுவாசம் இருந்தா தான் ஜெயம் கொள்வோம். அதனால்தான் பயங்கரமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கிறது. இதுல வேத வசனத்துல தான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும் தான் நம்ம பார்க்கும்.
சோ நம்முடைய மனநிலை கண்டிப்பா சகோதரர் சொல்லிய எச்சரிக்கையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் ரொம்ப ஒரு உறுதியான ஒரு விசுவாசமாக அங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கார். சோ இதை பற்றின ஒரு கருத்துக்களை நம்முடைய சகோதரர் ஜானி.
கடைசி கால பாதாங்கங்கள் தீர்க்க தரிசனத்துல தேவன் மிக முக்கியமான எச்சரிப்பை அந்த பாத அங்கங்களாகிய அழைக்கப்பட்ட நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதத்தில் மிக முக்கியமான வசன பகுதிகள் பாத அங்கங்களுக்கே உரிய தீர்க்க தரிசன வசன பகுதிகளா இருக்கு. அவர்கள் இந்த கடைசி நாட்கள் அதாவது ராக்காலத்தில் எவ்விதமாக அவர்கள் வாழ வேண்டும், எவ்விதமான சூழ்நிலையை அவர்கள் சந்திக்க போகிறார்கள் என்பதை அங்கு சொல்லும் போது நேரம் குறைவா இருக்கனால இரண்டு வசனங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91:5-6 வசனங்கள். இரவில் வாசி
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
மிக முக்கியமான சம்பவங்கள் பற்றி இந்த பாத அங்க வகுப்பினராகி நாம் எதிர்பார்த்து மற்றும் எச்சரிப்போடு இருக்கணும், இதை குறித்து இங்கே தேவன் நமக்கு சொல்றார். அப்ப இரவில் உண்டாகும் பயங்கரம் அது குறிக்குது இந்த ராக்கால நிகழ்வுகளை சாத்தான் மூலமாக அவனுடைய அமைப்புகள் மூலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகள். அதுல சத்தியம் தடைபடுதல் டாக்டரினல் ரெஸ்ட்ரிக்ஷன் மிக முக்கியமாக சத்திய வேலைகளுக்கே தடை செய்யும் கட்டுப்பாடுகள். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா பகலில் பறக்கும் அம்புகள். அன்பானவர்களே அப்போ இந்த அம்புகள் கூட இரண்டு விதமான வகுப்பார் குறிக்கிறாங்க. அதாவது கான்சக்ரேஷன் லைஃப்ல உண்மையாகவே கான்சக்ரேஷன் செய்திருக்கக்கூடிய மெய்யான பாத அங்க வகுப்பினர், ஆனால் வேறு பல காரணங்களுக்காக கான்சக்ரேஷன் செய்த அதாவது ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலம் வந்திருக்கக்கூடிய ஒரு வகுப்பினர். இந்த இரண்டு விதமான கான்சக்ரேஷன் வகுப்பினர் சபைக்குள்ளே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அதாவது இந்த ரா காலத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி உண்மையாகவே கான்சக்ரேஷன் எடுக்காதவங்க கிட்ட நடக்குமா, அதை குறித்து 7 வசனத்தில் அவர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது இந்த கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு அன்பானவர்களே. ஆகவே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி சபைக்குள்ள நடக்க போகுது. நாம் இதுவரைக்கும் பார்க்கிறோம் பாபிலோன் பாபிலோனுடைய அமைப்புகள்னு, ஆனா மெய் சத்தியம் தெரிஞ்சவர்களுக்குள்ளேயே ஏற்றகால சத்தியத்திற்குள்ளே வராதவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வசனத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய கதவை தட்டும் சத்தத்தை கேட்டும் பந்தியில் அமராதவர்கள் நிச்சயமாக அர்ப்பணிப்பை முழுமை பெற வைக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக விழக்கூடிய காலமே இந்த ராக்காலம். இந்த ராக்காலம் தொடங்கி அதனுடைய விளைவுகள் பயங்கரமாகும் போது அவர்கள் தங்களுடைய பலியின் ஜீவத்தை நிறைவடைய வைக்க முடியாம அவர்கள் விழுந்து மற்றவர்களையும் விளைவிக்கும் அபாயம் நாம் எதிர்நோக்க வேண்டியது இருக்கு. ஆகவே மிகுந்த எச்சரிப்போடு நாம் வாழ வேண்டியவங்களா இருக்கிறோம் இப்பொழுதிலிருந்தே. லூக்கா சுவிசேஷத்துல சகோதரர் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டார். லூக்கா 21:36 வசனத்துல
அதற்கே உரிய விளக்கம் நமக்கு ஆங்கிலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விளக்கமா இருக்கு. அதை நம்ம வாசிப்பது நமக்கு நலமா இருக்கும். அதாவது, வாட்ச் தட் யூ மே பி அக்கவுண்டட் வொர்த்தி டு எஸ்கேப் தோஸ் திங்ஸ் தட் ஷால் கம் டு பாஸ். வொர்த்தி டு எஸ்கேப் என்கின்ற வார்த்தையை நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க சொல்றார். ஏன்னா இப்ப நம்ம வாட்ச்ஃபுல் ஐஸோட கவனிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். வொர்த்தி டு எஸ்கேப், அதாவது இந்த ராக்காலத்தில் வெற்றி பெற வேண்டிய ஒரு தகுதி நிலைமையை பற்றி இங்க பேசுறார். அப்போ எவ்விதமாக எஸ்கேப்னா பொதுவா தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார் சகோதரர். அதாவது இந்த ராக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பலியின் ஜீவித்து முடிச்சிடணும்னு சொல்லி யாரும் நினைச்சிட வேண்டாம். அல்லது ராக்காலத்தில் எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த மோட்டிவும் யாரும் வச்சுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய பலியின் ஜீவியத்தை முழுமையடைய வைப்பார் என்கின்ற நம்பிக்கையே நமக்குரிய தகுதி என்று அங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, ஆகவே இந்த மிக முக்கியமான கண்காணிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உடன் சகோதரர் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். விசேஷமாக இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை கூட நாம் மிகுந்த கவனத்தோடு கவனிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ இந்த விசேஷ வாய்ப்பு முடிவடையும் நேரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதையும் கவனித்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற முழு பிரயாசத்தையும் நாம் கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். நன்றி.
ஓகே, அருமையான ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் சகோதரர் பிரபா. இதை பத்தி
சகோதர சகோதரிகளே, இப்ப நாம் என்ன ஆலோசிச்சுட்டு இருந்தோம், கலந்துரையாடிட்டு இருந்தோம் இந்த பேனல் டிஸ்கஷன்ல, யோவான் 9:4. அதாவது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அதாவது இப்போ நமக்கு பகல், நாம் தேவனுடைய கிரியைகளை ரொம்ப சுதந்திரமா முழு பலத்தோடு நமக்கு தந்திருக்கிற எல்லா வாய்ப்புகள் பயன்படுத்தி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதே சமயத்தில் நமக்கு இன்னொன்று நல்லா தெரியும், நாம இந்த ஓட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்பு ரொம்ப பிரகாசமான வெளிச்சல கர்த்தர் இயேசுவோடு கூட இருக்க போறோம். அப்போ ரொம்ப வல்லமையா இப்ப எந்த காரியங்களை இந்த சின்ன வல்லமையில செய்தோமோ ரொம்ப வல்லமையா அங்க மகிமையில இருந்து செய்வாங்க பரிசுத்தவான்கள். இப்ப நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இப்ப இருக்கிற இந்த சூழலுக்கும் அப்ப வரப்போகிற அந்த மகிமையான சூழலுக்கும் இடையில ஒன்னு வரப்போகுது, அந்த ஒன்று பத்தி தான் நம்முடைய தியானம். அந்த ஒன்று வசனத்துல, அது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். சோ அந்த ராக்காலம் எப்படி வரும், யார் யார் மூலம் வரும், அவர்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த எந்த நிலைமையில இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த ராக்காலம் நமக்கு சமீபிப்பதற்கு ஏற்ப காரியங்கள் நிறைவேறி இருக்குது என்பதெல்லாம் தான் இன்ன வரைக்கும் நாம பார்த்தோம். இதை பார்த்த பின்பு இந்த விஷயத்துல நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கணும் என்பது கேள்வி. அழகா பிரதர் குருசினோ அவர்கள் ஸ்பிரிச்சுவல் பதில் அங்க சொன்னாங்க, ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுக்கு நம்ம விழித்திருந்து காத்துக்கொள்ளணும் சொன்னாங்க. பிரதர் கூட சில அருமையான பாயிண்ட்ஸ் அங்க சொன்னாங்க. ஆனா நாம் என்ன சொல்ல விரும்புறோம்னா, சிலது நம்ம அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பகல் காலம் மகிமை இருக்கு, ஆனா இடையில இந்த ராக்காலம் வருது. இந்த ராக்காலம் நிறைவேறுவதற்குரிய அனைத்து காரியங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இப்போ இந்த விஷயங்கள் நம்ம எவ்விதமாக வழி நடத்தணும், நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்களுக்கு ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியது அவசியம். அதாவது மீட் இன் டியூ சீசன், நம்ம அடிக்கடி நம்ம பிரதர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஏற்றகால ஆகாரம். பொதுவா ஏற்றகால ஆகாரம்னா குரோனாலஜி, செகண்ட் கம்மிங், ராஜ்யம், உயிர்த்தெழுதல், ஜட்ஜ்மெண்ட், குளோரிபிகேஷன், இதெல்லாம் நம்ம ஏற்றகால ஆகாரத்துக்குள்ள போட்டு அதுக்கான பிரயாசங்களை எல்லா சகோதரர்கள் எடுக்கிறோம், தியானிக்கிறோம், கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்றோம். நன்று. அதுல ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிடுறோம், அதுதான் என்னன்னா, இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்கள் ராக்காலம் வரப்போது, ராக்காலம் வந்துச்சுன்னா பாதங்களுக்கு அருமையான சிக்னல். அது முடியும் போது நீங்க பூமியில ஓட்டம் முடிச்சிருப்பீங்க. இந்த ராக்காலம் வரப்போது அப்படிங்கறத எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் மூலம் நீங்க உணர்ந்து கொள்ளுகிறீங்களோ அந்த தீர்க்க தரிசனங்கள் குறித்து ரொம்ப வாட்ச்ஃபுல்லா, ரொம்ப விழிப்போட கவனத்தோட இருக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ராக்காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களை விழித்திருந்து கவனித்துக் கொண்டே இருந்தால் மாத்திரம்தான் பிரதர் சொன்ன மாதிரி நம்ம அறியாம இருக்கும் போறது நம்ம மேல வந்துடாம நாம பார்த்துக்கொள்ள முடியும். ஒருவேளை விழிப்பா இருந்து அது வந்துறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்குள்ள என்னென்னலாம் எதிர்பார்க்கணும்னு தெளிவான பார்வை இருக்கும். நமக்கு என்னென்ன நேரும், நம்ம மேல என்னென்ன நிகழும், என்ன மாதிரி சூழலுக்குள்ள நாம போகலாம், என்ன சோதனைகள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்படலாம் இந்த மத அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் இவைகளின் மூலம், இதன் மத்தியில நாம எப்படி நிக்கணும் என்பதெல்லாம் இந்த தீர்க்க தரிசனங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தால் மாத்திரமே நாம பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை கவனித்திருப்பது கூட மீட் இன் டியூ சீசன் ஏற்ற கால ஆகாரம். ஆனா இதுக்கு நம் கொஞ்சம் குறைவான பிரயாசங்கள் இருப்போம் என்பது என் தாழ்மையான கருத்து. ஆனா சகோதரர்கள் அது தாராளமா அதை எடுக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லா விதமான தகவல்கள் தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற தகவல்கள் ரொம்ப சிம்பிளா நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. சோ இதெல்லாம் நம்ம கவனித்து இருந்து இருப்போமே ஆனால் கண்டிப்பா அந்த ராக்காலம் நம்ம மேல நாம் அறியாமல் கடந்து போயிடாது. நெக்ஸ்ட் அதைய அறிந்து அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற வாய்ப்பு பெற்றுக்கொள்வோம். பிரவேசித்து அதன் மத்தியில என்னதான் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அது கூட தெளிவாக புரிஞ்சு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ரசல் இந்த ஆங்கிள் ஒரு ஆர்டிக்கல்ல பேசும் போது ரொம்ப அருமையா ஒரு கருத்தை அங்க சொல்றார். அதாவது நம்முடைய போதகர் கர்த்தர் இயேசு அவர் சொல்லிட்டாரு, மகர்காலம் இருக்கும் போதே வேலையை செய்யுங்க. பாத்தீங்களா, அப்ப இந்த தீர்க்க தரிசனங்களை கவனிச்சு பார்த்து இப்ப பகல்ங்கிறத புரிச்சுட்டீங்க, இப்படி இந்த மாதிரி சூழல் இருக்கும் போதே வேலையை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமான கட்டல. ஏன் வேலை செய்யணும், யாருமே வேலை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கும் போது ரசல் அங்க அதுல சொல்றாங்க, நான் வாசித்து அப்படியே மொழி பெயர்க்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் ஆம் ஐ டூயிங், உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க நான் என்ன செய்கிறேன் என்று. Then lay aside weights and hindrances and multiply your efforts. நீங்க என்ன செய்யறீங்கிறத உணர்ந்துட்டு பாரமான எல்லாவற்றையும் தடைகளான எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு சரியான பாதையில கோணத்துல உங்களுடைய பிரயாசங்களை நீங்க ஏறெடுங்க. அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். Be assured that, ஒரு விஷயத்துல உறுதியா இருங்க, நிச்சயத்துக் கொள்ளுங்க. If you are not a servant of the truth in some of the many ways now open, அதாவது இப்போ சத்தியத்துக்கு ஊழியம் செய்வதற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அநேக வாய்ப்புகள்ல நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஊழியம் செய்கிறவரா நீங்க இல்லைனா, அதாவது இந்த பகற்காலத்துல இருக்கிற வாய்ப்புகளை உணர்ந்து வேலை செய்கிற ஊழியக்காரனா நீங்க இல்லைனா, யூ ஆர் அன்வொர்தி ஆஃப் இட், நீங்க பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு தகுதி இல்லாதவன். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங், யூ ஆர் அன்வொர்தி ஆஃப் இட் அண்ட் வில் லூஸ் யுவர் ஹோல்ட் ஆன் இட், அந்த சத்தியத்தின் மீதான பிடி போயிடும். பிகாஸ் நவ் இஸ் த ஹார்வெஸ்ட், ஏன்னா இது அறுவடையின் காலம், த ஷிஃப்டிங் அண்ட் செப்பரேட்டிங் டைம். இப்போ நிறைய புடைத்தெடுத்தல் பிரித்தெடுத்தல் நடக்கிற காரியம். வேரியஸ் திங்ஸ் வில் டென் டு டிரா யூ அவே ஃப்ரம் த ட்ரூத், அநேக விஷயங்கள் சத்தியத்தில் இருந்து உங்களை வழிவிலக செய்ய உங்களை இழுத்துட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர்ஸ் மதர்ஸ் சன்ஸ் டாட்டர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வில் அப்போஸ் அண்ட் சீக் டு செப்பரேட் யூ ஃப்ரம் த ட்ரூத் அண்ட் இட் சர்வீஸ். இவைகள் எல்லாம் சத்தியத்துக்கும் அதுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலும் இருந்து நம்மை பிரித்தெடுக்கிறதுக்கு அருமையா வேலை செய்வாங்க. யூ மஸ்ட் ரிமெம்பர் த லார்ட்ஸ் வேர்ட்ஸ், நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நினைவில் வைக்கணும். தட் தி ஹார்வெஸ்ட் இஸ் நாட் அ டைம் ஃபார் பீஸ் மனசுல வைங்க. கர்த்தருடைய வசனம், அறுவடை காலம் என்பது சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு காலம் இல்ல. பட் ஆன் த காண்ட்ராரி, இட் வில் ஷியர்லி ப்ரொடியூஸ் செப்பரேஷன் அண்ட் ஏலினேஷன் பிட்வீன் ட்ரூ இட் அண்ட் ஆல் எல்ஸ், உண்மை மணிகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் மத்தியில ஒரு அருமையான பிரிவு உண்டு பண்ணக்கூடிய விசேஷித்த காலம் அறுவடை காலம். இந்த அறுவடை காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ அப்போ பார்க்கிறோம், ரா காலம் வரப்போது அது வருவதற்கு ஏற்ற காரியங்கள் அருமையாக நிறைவேறி கொண்டிருக்குது. ஆனா இப்பவோ பகற்காலம். இப்ப இந்த பகற்காலத்துல அநேக வாய்ப்புகள் தேவன் வைத்திருக்கிறார். பகற்காலமும் உணர்ந்துட்டோம், ரா காலம் கவனிச்சுட்டே இருக்கணும். கவனிச்சுட்டே இருந்தா தான் பகற்காலத்துல வேலையும் செய்ய முடியும், வேலையும் செய்யலாம். ரா காலம் வரும்போது அதுக்குரிய விஷயம் கூட நாம அங்க செய்யலாம். இந்த கோணம், இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த தியானத்தின் மேல இருப்பது நம்மை நம்ம ரட்சிப்பு சமீபத்திருக்குது, அதை சுதந்தரிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ. அமேன்.
சகோதர அருமையான ஒரு எச்சரிப்பினுடைய வார்த்தைகளை நம்ம மத்தியில தெரிவிச்சிருக்கிறார். இன்னும் சில விஷயங்களை நம்முடைய இதை பத்தி நிறைய நம்ம பேசணும், ஏன்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பத்தி. ஆனா சில விஷயங்களை பத்தி நம்முடைய சகோதரர் குருசினோ மற்றும் சகோதரர் ஜானி அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஒரே விஷயம் பிரதர் ஜானி லாஸ்ட்ல சொன்னாரு, இந்த நம்ம மத்தியில அவர் தான் இனிஷியேட் பண்ணார், நம்ம மத்தியில கூட ஒரு நிறைய நடக்க போது, ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் அப்படி சொல்லும் போது, வெறும் ஒரு வசன பகுதியை வாசித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 9, 10, 11, 12 ஆக்சுவலி படிக்கணும், ஆனா அது அந்த ஆர்டர்ல இல்ல, இது 10, 11, 12, 9, 10, 11, 12 அப்புறமா லாஸ்ட் 9.
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் வகைக்கப்படுவீர்கள்.
முக்கியமான ஒரு வார்த்தைகளை நம்மளுக்கு அங்க கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த பகுதிகள் எல்லாம் படிக்கிறப்போ நமக்கு சில பயங்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அச்சுறுத்தலான சில வார்த்தைகளை கூட நம்மளுக்கு அங்க கொடுத்துட்டு இருக்கிறார். இத பற்றின கருத்தை சகோதரர் ஜானி அவர்கள்
தொடர்ந்து. இன்னொரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம், ராக்காலத்தில் பாதங்களுடைய வேலையை பற்றி ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 வசனத்துல, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்ப இங்க யோவான் வகுப்பார் அடையாளமா காண்பிக்கப்படுறாங்க, நீ மறுபடியும் என்கின்ற ஒரு வார்த்தை, நீ மறுபடியும் அப்படின்னா யோவான் வகுப்பார் கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்கு ஒரு அடையாளம். அவர்கள் ஏற்கனவே ஊழியம் செய்திருக்கிறாங்க, ஆனால் ராக்காலம் வரும்போது ஊழியம் தடைபடுது. ஊழியம் தடைபடும் நேரத்தில் பல்வேறு விதமான ஆபத்துக்கள் அவங்களை சூழும். உதாரணமா பல்வேறு செய்திகள் கேட்கப்படும். உதாரணம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் தான் சொல்றோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல சகோதரர் அறுவடை பப்ளிக் மீட்டிங் நடக்குது, அந்த ஊர்ல அந்த சகோதரர் இந்த கிளாஸ் பேசுறார் அந்த கிளாஸ் பேசுறாருன்னு சொல்றோம். இனிமேல் செய்தி கேட்கப்படும், பெங்களூர்ல அந்த சகோதரர் கைது செய்யப்பட்டார், இந்த ஊர்ல இந்த சகோதரர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஊட்டியில ஒரு சகோதரரை கொன்று விட்டார்கள், இந்த ஊர்ல குடும்பத்தையே காணாம போக வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் கூட கேட்கப்படும் வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே இப்போ தேவன் நம்மை திடன் கொள்ள சொல்றார், நீ மறுபடியும் அப்படிங்கிறார். அப்ப இந்த ராக்காலத்தில் நாம் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? யோவான் வகுப்பார் ஜனங்களையும், என்ன ஜனங்கள்? அநேக ஜனங்கள், ஜாதிகளையும். அங்க நம்ம ஆங்கிலத்தில் கொஞ்சம் வாசிக்கலாம், ப்ளீஸ் ரீட் இட்.
And he said unto me, thou must prophesy again before many peoples and nations and tongues and kings.
அப்போ ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், thou must prophesy, கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சி எதற்கு எதிராகனா, many peoples and nations. அப்போ முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் பாபிலோன், பாபிலோன் அமைப்புகள், ஐரோப்பிய அரசாங்கங்கள், தி என்டையர் கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஒட்டுமொத்த ராஜ்யங்களுக்கு எதிராக கடைசி செய்தி, தேவனுடைய திட்டத்தை நாம் சொல்லி மற்றும் திரும்ப கொடுத்தலின் கால ஆசீர்வாதங்களையும் சொல்லும் போது நம்மை மறிக்க வைப்பார்கள். இதுதான் ஸ்தேவானின் வாழ்க்கையில் நடந்த அடையாளம். ஸ்தேவான் ஆபிரகாம் தொடங்கி அவர் மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து வரைக்கும். கடைசி கால பாத அங்கமோ ஆதாம் தொடங்கி விசிபிள் கிங்டம் வரைக்கும் சொல்லி முடிக்க வேண்டிய மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தின் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நிறைவேற்றும் போது நிச்சயமாகவே தேவன் அவரது சித்தத்தின்படி எந்த ஏஜென்சியை வச்சு, அதாவது அது அரசாங்கமா இருக்கலாம், அல்லது மத அமைப்பா இருக்கலாம், அல்லது உள்ளூர் கழகக்காரர்களாக இருக்கலாம், அல்லது வேறு பல மத அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யாரை வைத்து வேணாலும் நம்முடைய பலியின் ஜீவியத்தை அவர் முடித்து பாஸ் பியாண்ட் த வே, பாஸ் த வே, நம்மை திரைக்குள்ளாக கடந்து செல்ல செய்வார். ஆகவே இந்த நம்பிக்கையை தேவன் நம்மை கொடுத்து நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை பலப்படுத்தி அந்த வேலையும் செய்வதற்கு நம்மோடு அவர் இருப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்.
சகோதரர் ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு கருத்துக்களை நம்மளுக்கு அங்க கொடுத்திருக்கிறார். சோ இப்ப நம்முடைய இந்த ஒரு பேனல் டிஸ்கஷனுடைய பகுதியில நம்முடைய நிறைவின் பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 6 கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சகோதரர்களுடைய மூன்று பார்வைகளில் இருந்து ரொம்ப பிரயோஜனமான சத்தியங்களை நம்ம கற்று உணர்ந்திருக்கிறோம். ஆனா இந்த பேனல் டிஸ்கஷனுடைய நிறைவுக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய மூத்த சகோதரனுடைய ஒரு சில வார்த்தைகளை வாசிச்சு நம்ம இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். சகோதரர் தன்னுடைய இரண்டாவது வால்யூம்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். பட் பியாண்ட் திஸ் தேர் ஆர் இன் த டைப் சஜஷன் சப்போர்ட்டட் பை அதர் ஸ்கிரிப்சர் டிசைன் டு கைட் அண்ட் தே ப்ரிப்பேர் த சைன்ஸ் டு ஆக்ட் வெல் தேர் பார்ட் அண்ட் டு ஸ்ட்ரென்தன் அண்ட் சஸ்டைன் தம் இன் த ஸ்ட்ராமி டே ஜஸ்ட் அப்பான் அஸ். அதாவது இந்த இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் ஆகட்டும் சரி, வேத வாக்கியங்களில் உறுதிப்படுத்தப்பட்ட நிழலான காரியங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் திறமையாக ஊழியம் செய்யும்படியாக அவர்களை தயார் செய்து வழிநடத்தவும் அவர்கள் மீது வந்து இருக்கிற பயங்கரமான நாளில் அவர்களை பலப்படுத்தி ஆதரிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டவைகளாக இருக்கின்றது. சோ இந்த எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்துட்டாலும் சரி, அது எல்லாமே நமக்கு பயங்கரமான நாளில நம்மளை பலப்படுத்தி ஆதரிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டவைகளாக இருக்கிறது. சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கிறப்போ இந்த மனநிலையோடு நம்ம இருந்தோம்னா, அதாவது எந்த விதமான எதிர்ப்புகள் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் அது தைரியமான முன்னெச்சரிக்கையாக இருந்து, அப்போ அங்கே அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகளின்படி சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் விக்டரி த்ரூ டெட். சோ இது கூட நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்ம சகோதரர்களாக இணைந்து ஒரு கலந்தாய்வை கலந்து கொள்வதற்கு தேவன் மிகப்பெரிய ஒரு கிருபை இன்னைக்கு செஞ்சிருக்கிறார். இனி செய்வாரான்னு தெரியல, ஏன்னா நம்முடைய காலங்கள் வெகு குறைவு. சோ அந்த ஒரு காலப்பகுதியில் கூட தேவன் இன்னைக்கு கிருபையாக தியானிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். சோ அநேக இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் பொறுமையாக அங்கே சகோதர சகோதரிகளாக அமர்ந்து இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.